அதாவது வியப்புறுவதோ உங்களுக்கு தெரியுமா, நாம் வார்த்தையை வாசிக்கும் போது ஜனங்கள் எழுமி நிற்பதை காண வேண்டும் என்ற ஒரு சிறிய எண்ணம் எனக்கு உண்டு. நீங்கள் அதை விரும்பவில்லையா? நாம் நம்முடைய தேசத்திற்காக நிற்கும் போது நாம் விசுவாச உறுதிமொழியை கூற நிற்கிறோம். அப்படியானால் ஏன் வார்த்தைக்காக இப்பொழுது இருக்கக்கூடாது? நாம் ஒரு நிமிடம் நின்று கொண்டிருக்கையில் அண்மையில் நான் ஒரு கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிறிஸ்துவுக்காக நின்ற அந்த ஜனங்களை குறித்து நான் கடந்த இரவு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதை இதுவரை செய்யாமல் இருந்தால் நீங்கள் அதை இன்றைக்கு செய்ய மாட்டீர்களா? ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மகத்தான சுவிசேஷகர் இருந்தார். என்னால் அவருடைய பெயரை நினைவுபடுத்த முடியவில்லை. அவருடைய பெயர் ஆர்த்தர் மெக்கா என்று நான் நினைக்கிறேன். அவர் தேசத்தை விட்டு கடந்து சென்றாராம். அப்பொழுது ஓர் இரவு அவர் மகிமைக்குள் சென்று விட்டதாக ஒரு சொப்பனம் கண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் வாசலண்டை சென்றதாக கூறினார். அப்பொழுது அங்கிருந்தவர்களோ அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று அவர் கூறினார். அப்பொழுது இவர், நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்துள்ள ஆர்த்தர் மெக்கா, நான் ஒரு சுவிசேஷகன் என்று கூறினதாக கூறினார். ஆகையால் அந்த வாயில் காப்போம். அப்பொழுது உள்ளே சென்று, இப்பொழுது இது ஒரு சொப்பனமாயிருந்தது. அவர் உள்ளே சென்று பார்த்துவிட்டு, என்னால் உங்களுடைய பெயரையே கண்டறிய முடியவில்லை என்று கூறிவிட்டானாம். அப்பொழுது இவரோ, நான் ஒரு சுவிசேஷகனாக இருந்தேன் என்றாராம். அதற்கு அவனோ, ஐயா, என்னால் கண்டறிய முடியவில்லை என்றாராம். அப்பொழுது இவர், உள்ளே செல்ல வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு உள்ளதா, ஏதோ காரியம் தவறாய் உள்ளதே என்று கூறினாராம். அதற்கு அவனோ, இல்லை ஐயா, நான் இங்கு புத்தகத்தை வைத்துள்ளேன், என்னால் அதில் உங்களுடைய பெயரையே கண்டறிய முடியவில்லை என்று கூறினாராம். அப்பொழுது அவர், என்னால் அதை குறித்து வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டாராம். அதற்கு இவனோ, நீர் உம்முடைய வழக்கை வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு மேல்முறையீடு செய்யலாம் என்றானாம். தேவனே உதவி செய்யும், நான் அங்கிருக்க விரும்பவில்லை. அப்பொழுது இவரோ, நல்லது, அது மாத்திரமே என்னுடைய நம்பிக்கையா இருக்குமானால் அப்பொழுது நான் என்னுடைய வழக்கை மேல்முறையீடு செய்வேன் என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது அவர் அங்கு புறப்பட்டு சென்றதாக எண்ணி, அதாவது அவர் புறப்பட்டு செல்ல துவங்கின போது அங்கு முதலில் இருளா இருந்ததாகவும் பின்னர் பிரகாசமாக மாறினதாகவும் கூறினார். மேலும் இந்த வெளிச்சமான இடத்தில் நின்றது போல வேறு எந்த இடமும் அவ்வாறு இருந்ததில்லை என்பது போல தோன்றியதாக கூறினார். ஆனால் அவர் அந்த இடத்தின் மையத்தில் இருந்தாராம். அப்பொழுது தேவன், என்னுடைய நியாயத்திற்கு சிங்காசனத்தை அணுகிறது யார் என்று கேட்டதாக கூறினார். அப்பொழுது இவரோ, நான் ஆர்த்தர் மெக்கா, நான் அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்டிருந்த சுவிசேஷகன் என்றாராம். அதற்கு அவர், உன்னுடைய பெயர் அந்த புத்தகத்தில் காணப்படவில்லையா என்று கேட்டாராம். இவரோ, இல்லையே என்றாராம். அதற்கு அவர், ஆகையால் நீ என்னுடைய நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளாயா என்று கேட்டாராம். அப்பொழுது இவரோ, ஆமையா என்றாராம். அதற்கு அவரோ, நீர் நீதியை பெற்றுக் கொள்வீர், நான் என்னுடைய பிரமாணங்களைக் கொண்டு உன்னை நியாயந்திருப்பேன் என்றாராம். ஆர்த்தர் மெக்காய், நீ எப்போதாவது ஒரு பொய் சொல்லி இருக்கிறாயா என்று கேட்டாராம். அப்பொழுது இவர், நான் அந்த ஒளியில் நிற்கும் வரையில் நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தேன் என்று நான் எண்ணியிருந்தேன் என்றார். மேலும் அவர், ஆனால் அந்த ஒளியின் பிரசன்னத்தில் நான் ஒரு பாவியாக இருந்தேன் என்றார். நாம் எல்லோருமே அந்த விதமாகத்தான் இருப்போம். நீங்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக உணரலாம். ஆனால் நீங்கள் இங்கே வரும் வரையில் காத்திருங்கள். அவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை இங்கே எப்படி உணர்வதாக நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை எவ்வளவு அற்பமாக உணர முடிகிறது? அது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பில் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர், நீ எப்போதாவது ஒரு பொய்யை கூறினாயா என்று கேட்டாராம். அதற்கு இவரோ, நான் உண்மையுள்ளவனாக இருந்ததாக நான் எண்ணியிருந்தேன். ஆனால் நான் சிறு காரியங்கள் என்று எண்ணி நல்ல காரியத்துக்காக கூறின சிறு பொய்கள் அங்கே பெரியதாகவும் கருப்பாகவும் மாறியிருந்தன. அப்பொழுது இவர், ஆமையா, நான் ஒரு பொய்யை கூறியிருக்கிறேன் என்றாராம். அப்பொழுது அவர், நீர் எப்போதாவது களவாடி நீரா என்று கேட்டாராம். அதற்கு இவர், நான் அதை குறித்த காரியத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்து வந்தேன் என்றும் ஒருபோதும் களவாடினதில்லை என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஒளியின் பிரசன்னத்தில் நான் சரியில்லாத சில செயல்களில் ஈடுபட்டிருந்ததை தெளிவாக உணர்ந்தேன் என்று கூறினார். அப்பொழுது அவர், ஆமையா, நான் களவாடி இருக்கிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது அவர், என்னுடைய நியாயத்தீர்ப்பு என்றாரா. மேலும் அவர், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போ என்று தன்னுடைய நியாயத்தீர்ப்பை கேட்க கிட்டத்தட்ட அப்படியே ஆயத்தமாயிருந்தாராம். அவருடைய ஒவ்வொரு எலும்பும் தனித்தனியாக கட்டுவிட்டுக் கொண்டிருந்ததாகவும் கூறினார். அப்பொழுதோ, நான் என் வாழ்க்கையில் எப்போதும் கேட்டிருந்ததிலேயே மிகவும் இனிமையான சத்தத்தை நான் கேட்டேன் என்று கூறினார். மேலும் அவர், நான் திரும்பி பார்த்தபோது நான் எப்போதும் கண்டிருந்ததிலேயே மிகவும் இனிமையான முகத்தை கண்டேன் என்றும், ஒரு தாயினுடைய முகத்தை காட்டிலும் இனிமையா இருந்தது என்றும், என்னுடைய தாய் என்னை கூப்பிட்ட சத்தத்தை விட அந்த சத்தம் இனிமையா இருந்தது என்றும் கூறினார். அப்பொழுது அவர், நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம், பிதாவே, அது உண்மைதான். அவன் பொய்களை கூறினான், அவன் நேர்மையா இருக்கவில்லை, ஆனால் பூமியிலே அவன் எனக்காக நின்றான். எனவே நான் இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்தில் நிற்பேன் என்று கூற கேட்டேன் என்றார். அந்த விதமாகவே அங்கு சம்பவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். அதாவது அந்த நேரம் வருகிற போது அவர் என்னுடைய ஸ்தானத்தில் நிற்பார். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலிருந்து 15, 16, 17 மற்றும் 18 வசனங்களை நாம் வாசிப்போமாக.
And the angel of the Lord called unto Abraham out of heaven the second time.
கர்த்தருடைய தூதரானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதர் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த மூல பாடத்தை எடுத்து கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் சரியாக கொண்டு செல்வாராக. இந்த பிற்பகலில் அதுவே எங்களுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கும். ஏனென்றால் கர்த்தாவே அவைகள் நகத்துவமானவர்களாயிருக்கின்றன. எங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு மிகுதியாய் கேளுங்கள் என்று நீர் எங்களிடத்தில் கூறினீர். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் உட்காரலாம். நான் இந்த ஒரு பாடப்பொருளை தலைப்பிட்டு கூற வேண்டுமானால் ஒரு சில நிமிடங்கள். என்னுடைய குரல் பலவீனமாய் உள்ளது. ஆகையால் அந்த காரணத்தினால்தான் நான் ஒலிப்பெருக்கியின் அருகே நிற்க வேண்டியதாய் உள்ளது. ஒரு எதிரொலி உண்டாவதை நான் அறிவேன். ஆனாலும் நாம் சற்று நேரம் சகித்துக் கொள்வோம். நான் இதை சோதனைக்கு பிறகு சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்று அழைக்க விரும்புகிறேன். ஆபிரகாமின் மிக ஆச்சரியமான காட்சிகளில் ஒன்று நம்முடைய காட்சியாக திறக்கப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்டது. கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் அவரோடு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்கிற ஒரே வழி ஆபிரகாமின் மூலமாக மாத்திரமே ஆகும். இப்பொழுது ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதனாயிருந்தான். ஆனால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டான். அவன் அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். தேவன் அவனிடத்தில் பேசின போது ஆபிரகாம் அந்த சத்தத்திற்கு ஒரு முறை கூட சந்தேகப்படவில்லை. அவன் அதனோடு தரித்திருந்தான். என்ன கடினமாய் இருந்த போதிலும் கவலைப்படாமல் அவன் அதனோடு தரித்திருந்தான். அதன் பின்னர் அவருக்கு ஒரு குமாரன் வாக்களிக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த குமாரனை பெற்றுக் கொள்ள 25 வருடங்கள் காத்திருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தான். ஆகையால் இந்த குமாரனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. கோத்திரப்பிதா தன்னுடைய அழைப்பிற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். நாம் என்னவா இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணமாயிருந்தார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மறிக்கின்றபடியால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயிருக்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமின் 2 சந்ததிகள் இருந்தன. அவைகளில் ஒன்று மாம்ச பிரகாரமான சந்ததியாயிருந்தது, மற்றொன்று ஒரு ஆவிக்குரிய சந்ததியாயிருந்தது. அவைகளில் ஒன்று அவனுடைய மாம்சத்தினால் உண்டான மாம்ச பிரகாரமானதாயிருந்தது, மற்றொன்று நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் ஆபிரகாமுடைய வித்தாகும்படிக்கு அவனுடைய விசுவாச சந்ததியாயிருந்தது. இப்பொழுது அவன் 25 வருடங்களாக சோதிக்கப்பட்டிருந்த பிறகும் அவன் பலவீனம் அடைவதற்கு பதிலாக பலமுள்ளவனானான். பாருங்கள், அது முதல் வருடத்தில் சம்பவிக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் அது ஒரு மகத்தான அற்புதமாயிருக்கும். ஏனென்றால் அது 2 வருடம் கடந்ததாய் உள்ளது. அவன் அநேக வருடங்களை கடந்து விட்டபடியால், அவன் வயோதிகனாய் இருந்தபடியால் அவனுடைய சரீரமோ மரித்து போய்விட்டது. சாராளின் கர்ப்பம் இல்லை, அது கருத்தறியாமல் இருந்தது. ஆகையால் அவனுடைய பலன் போய்விட்டிருந்தது. அது முற்றிலும் கூடாத காரியமாய் உள்ளது. தேவர் அங்கே என்ன செய்தார் என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்துள்ளீர்களா? பாருங்கள், அவரோ அவருடைய கர்ப்பம் கருத்தரிக்கும்படிக்கு மாத்திரம் உண்டுபட்டிருக்கவில்லை. ஏனென்றால் நினைவிருக்கட்டும், அவர் அதை செய்திருந்தால் அப்பொழுது நினைவிருக்கட்டும், அப்பொழுது அவர்கள் இந்த ஆரோக்கியத்திற்காக அந்நாட்களில் பசுவின் பாலை கொடுத்து உடல்நலம் பெறும்படியான பால் புட்டிகளை உடையவராய் இருக்கவில்லை. புரிகிறதா? அவருடைய பால் கொடுக்கும் மார்பக ரத்த குழாய்களும் வறண்டு போய்விட்டிருந்தன. ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் பிரசவ வலிக்குள்ளாக போகிற 100 வயதான ஒரு ஸ்திரியை நோக்கி பாருங்கள். அவளுடைய இருதயம் அதை தாங்கியிருந்திருக்க முடியாது. இப்பொழுது 40 வயதிலேயே அதை பொறுத்துக் கொள்வது ஒரு கடினமானதாக உள்ளது. ஆகையால் அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இப்பொழுது அநேகர் கருத்து வேறுபாடு கொள்வதையும் நான் அறிவேன். இந்த காரியத்தை கூறுவது சரியா இருக்குமா? பாருங்கள், இது என்னுடைய சொந்த சிந்தனையா இருக்கலாம். பாருங்கள், வேதம் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு புத்தகமாய் உள்ளது. அது வேத பாட பண்டிகளுக்கும் வேத பண்டிதனுக்கும் மறைக்கப்பட்டவாறு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? இயேசு அதற்காக தேவனை ஸ்தோத்தரித்தார். அவர், பிதாவே, நீர் இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். இது ஒரு அன்பின் புத்தகமாகும். தேவனுடைய அன்பு இதயத்துக்குள் வருகிற போது அப்பொழுது நீங்கள் தேவனோடு அன்பு கொள்கிறீர்கள். அப்பொழுது அவர் தம்மை வேதாகம பொருளில் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் தம்மை வியாக்கியானிப்பதே வேதாகம வியாக்கியானமாய் உள்ளது. ஆனால் வேதம் அது மறைபொருளாய் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது என்னுடைய மனைவியைப் போல, ஓ, அவள் உலகத்திலேயே மிகவும் அற்புதமான ஸ்திரீயாய் இருக்கிறாள். நான் அவளை உண்மையாகவே நேசிக்கிறேன். அவள் என்னை நேசிக்கிறாள். எனவே நான் வீட்டிலிருந்து தூரமாக இருக்கும் போது அவள் அன்புள்ள பெண், நான் இன்றைய பிள்ளைகளை படுக்க வைத்து விட்டேன், நான் இன்றைக்கு துணிகளை துவைத்து விட்டேன் என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். அவள் என்னவெல்லாம் செய்திருந்தாலோ அதை எனக்கு எழுதுவாள். இப்பொழுது அவள் அந்த கடிதத்தில் அதை கூறிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் அவளை மிக அதிகமாக நேசிக்கிறேன். எனவே நான் அந்த மறைபொருளை வாசித்து அறிந்து கொள்ளும் அளவிற்கு நாங்கள் அவ்வளவு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அவள் அதை கூறினாலும் அல்லது கூறாவிட்டாலும் அவள் என்ன கூற விரும்புகிறாள் என்பதை நான் அறிவேன். பாருங்கள், அவள் எதை பொருட்படுத்தி கூறுகிறாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அது அவளுக்கான என்னுடைய அன்பாயும் என்னுடைய புரிந்து கொள்ளுதலாயும் உள்ளது. நல்லது, அந்த விதமாகவே வேதாகம் எழுதப்பட்டுள்ளது. புரிகிறதா? பாண்டித்யம் அதை கண்டுகொள்ளாமல் போய்விடும். அவர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், நீங்கள் வார்த்தையோடு அன்பு கொண்டிருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது இங்கே அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாம், சாராள் இருவருமே மிகவும் வயோதிகர்களாக இருந்தனர் என்று வேதம் உரைத்துள்ளது. இப்பொழுது அவர்கள் அங்கே நீண்ட காலம் வாழ்ந்து வந்த ஜனங்களாக இருந்தனர் என்ற காரணத்தினால் அல்ல, வேதமோ அவர்கள் மிகவும் வயதில் முதியோராய் இருந்தனர் என்றே கூறியுள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், நாம் பேசிக்கொண்டு வந்துள்ள இந்த தூதனின் பிரசன்னமாகுதலுக்கு பிறகு உடனே அது ஏலோகி தேவனாகும். அவர் ஆபிரகாமிடத்தில், நான் உற்பவ கால திட்டத்தில் உன்னை சந்திக்க போகிறேன் என்று கூறினார். இப்பொழுது முழுமையாக கவனித்து பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து முழுவதுமே சபைக்கு ஒரு மாதிரியாக இருந்தனர். இப்பொழுது பாருங்கள், இங்கே என்ன சம்பவித்துள்ளது? இப்பொழுது அவர் சாராளுக்கு ஒட்டு போடவில்லை, ஆபிரகாமுக்கும் ஒட்டு போடவில்லை. அவர் அவர்களை ஒரு வாலிபனாகவும் வாலிப ஸ்திரியாகவும் திரும்பவும் மாற்றினார். இப்பொழுதோ அது வினோதமாக தென்படலாம். ஆனால் இப்பொழுது மற்ற வார்த்தையை கவனியுங்கள், அது ஒன்று சேர்கிறது. வார்த்தை ஆவியினால் ஏவப்பட்டுள்ளது. நீங்கள் வார்த்தையோடு ஆவியினால் ஏவப்பட வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதற்கு பிறகு உடனே இந்த தூதனின் பிரசன்னமாகுதலுக்கு பிறகு உடனே சாராள் அந்த நரைத்த தலைமுடியோடு தன்னுடைய தோளின் மீது சால்வையோடு பாட்டியாய் தூசி படியாமல் இருக்க ஒரு சிறு தொப்பியோடு ஒரு தடியை பிடித்துக் கொண்டு நடந்து செல்வதை என்னால் அப்படியே காண முடிகிறது. முதிர்ந்த வயதுள்ளோருமான என் ஆண்டவரோடு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று எண்ணினாள். பார்த்தீர்களா? இதோ ஆபிரகாமோ, அவர் மிகவும் முதிர்ந்த வயதுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த நீண்ட தாடியோடு ஒரு தடியை பிடித்துக் கொண்டு இருந்தான். அடுத்த நாள் காலையிலோ அவனுடைய தோள்பட்டைகள் நேராக நிமிர்ந்திருக்க துவங்க அவனுடைய கூன் முதுகில் மறைந்து போய்விட்டதை நான் காண்கிறேன். அவனுடைய தலைமுடி கருமையாக மாறத் தொடங்கின. அவர்கள் மீண்டும் ஒரு வாலிப மனிதராகவும் ஒரு வாலிப ஸ்திரீயாகவும் மாறிவிட்டனர். அவர் ஆபிரகாமின் ராஜரீக வித்திற்கு என்ன செய்ய போகிறார் என்பதையே அது அப்படியே காண்பிக்கிறது. பாருங்கள், நாம் ஒரு இமைப்பொழுது மறுவமாக்கப்படும் போது ஒன்று சேர்ந்து எடுத்துக் கொள்ளப்படுவோம். என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு இதை நிரூபிக்கட்டும். இப்பொழுது அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அங்கே குமாராவிற்கு ஒரு பயணம் மேற்கொண்டு பெலிஸ்திய தேசத்தில் உள்ள கோராருக்கு சென்றனர். நீங்கள் கவனித்தீர்களா? அது எவ்வளவு தூரம் உள்ளது என்று சாலை வரைபடத்தில் பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள். அந்த வயோதிக தம்பதிகளுக்கான ஒரு நீண்ட பயணம். அதன் பின்னர் அது மட்டுமில்லாமல் அங்கே பெலிஸ்திய தேசத்திலே அபிமெலேக் என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிப ராஜா இருந்தான். அப்பொழுது அவன் ஒரு மனைவிக்காக தேடிக்கொண்டிருந்தான். அவன் அந்த எல்லா அழகான பெலிஸ்திய பெண்களையும் அங்கே உடையவனாயிருந்தான். ஆனால் அவன் இந்த பாட்டியை கண்டபோது அவன், அவள் காண்பதற்கு அழகாக காணப்படுகிறாள் என்று கூறி அவள் மீது காதல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அது உண்மை. பாருங்கள், அவள் அழகாயிருந்தாள். புரிகிறதா? அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாக மீண்டும் மாறியிருந்தாள். கவனியுங்கள், அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் அவளை ஒரு புது சிருஷ்டியாக ஆக்கியிருந்தார். அவள் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியவளாய் இருந்தாள். நினைவிருக்கட்டும், ஆபிரகாம், அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது. ஆபிரகாமுக்கு சாராள் மரித்து போனாள். சாராள் மரித்த போது ஈசாக்கு 45 வயதாக இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு ஆபிரகாம் மற்றொரு ஸ்திரியை விவாகம் பண்ணி குமாரர்களை மாத்திரம், குமாரத்திகள் இல்லாமல் ஏழு பேரை உடையவனாயிருந்தான். ஆமேன். மறைபொருளை வாசித்து பாருங்கள், அது ஒரு மாதிரியாய் உள்ளது. அவர் ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன செய்ய போவதாக இருக்கிறார் என்பதையே அங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது அதற்கு அப்படியே நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நண்பர்களே, நம்முடைய தொங்கிற தோள்களும் மற்ற ஒவ்வொரு காரியமும் எந்த வித்தியாசத்தையுமே உண்டு பண்ணுகிறது. நம்முடைய நடைமுடிகள் மற்றும் அது என்னவாயிருந்தாலும் இப்பொழுது அது ஒரு பொருட்டல்ல. நாம் பின்னோக்கி பார்க்கிறதில்லை, நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம் என்று முன்னோக்கிய பார்ப்போமாக. நினைவிருக்கட்டும், நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த அடையாளம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் பிறப்பதற்கு முன்பு ஆபிரகாமும் சாராளும் கண்டிருந்த கடைசி அடையாளமாயிருந்தது. நாம் அந்த வேளையில் இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கோத்திரப்பிதா இந்த பையன் பிறந்த பிறகு ஏறக்குறைய 12 வயதுடைய சிறிய அழகிய சுருள்முடியை கொண்ட பையனால் சிறிய பழுப்பு நிற கண்களை கொண்ட ஈசாக்கை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த தாய் அழகான வாலிப ஸ்திரீயான அவளும் அவனுடைய தகப்பனும் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று நான் கற்பனை செய்து பார்க்க விரும்புகிறேன். ஒரு நாள் தேவன் கூறினார், இப்பொழுது உதாரணமாக நாம் சற்று தூரத்தில் நின்று பார்க்கிறோம், அந்த காட்சிக்கு நேரம் இப்பொழுது வரவில்லை. நான் இந்த பையனின் மூலமாக உன்னை ஜாதிகளுக்கு ஒரு தகப்பனாக்கி இருக்கிறேன். ஆனால் நீ இந்த பையனை நான் உனக்கு காண்பிக்க உள்ள மலையின் உச்சிக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ அங்கே அவனை ஒரு பலியாக கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இப்பொழுது அந்த விதமான ஒரு சோதனைக்கு செல்லும்படி நீங்கள் ஒருபோதும் கேட்டுக் கொள்ளப்படவே இல்லை. அவர் அதை இப்பொழுது செய்கிறதில்லை. அது மாதிரிகளாகவும் நிழல்களுமாயிருந்தன. ஆபிரகாம் பயந்தானா? இல்லையா. ஆபிரகாம் இதை கூறினார், அதாவது தேவனவனை மறித்தோரிலிருந்து எழுப்பு வல்லவராய் இருக்கிறார் என்று நான் முழு நிச்சயமாக நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் நான் அவனை மறித்தோரிலிருந்து எழுந்த ஒருவனைப் போல பெற்றுக் கொண்டேன் என்றான். அந்த தேவனுடைய கட்டளை இதை செய்யும்படி இடத்தில் கூறியிருந்ததால் நான் அதற்கு உண்மையாய் தரித்திருந்து என கணித்துள்ள குமாரனை செலுத்தினேன். தேவன் அவனை மறித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்றும் நான் அவனை ஒரு பாவனையாக பெற்றுக் கொண்டேன் என்றும் கூறினான். ஓ என் சிநேகிதனே, தேவன் பெந்தகோஸ்தராகி உங்களுக்கு பரிசுத்தாவி அந்நிய பாஷை பேசுதலை அளிப்பாரானால் நீங்கள் அவருடைய சுகமளிக்கும் வல்லமையிலும் அவருடைய தயவிலும் இரக்கத்திலும் எவ்வளவு அதிகமாய் விசுவாசம் கொள்ள வேண்டும்? தேசத்தில் உள்ள எல்லா வேத சாஸ்திரிகளும் அதற்கு விரோதமாக இருந்த போதிலும் அவர் அதை செய்துவிட்டாரே, அது செய்யப்பட முடியாது என்று அவர்கள் கூறினர். ஆனால் தேவன் அதை செய்துவிட்டார். ஏனென்றால் அவர் அதை வாக்களித்தார். ஆகையினால் உங்களுடைய துப்பாக்கியை கொண்டு, உங்களுடைய வார்த்தையை கொண்டு, உங்களுடைய பட்டயத்தைக் கொண்டு நின்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவன் அவன்னமாய் கூறினார், அதுவே இதற்கு தீர்வாகிறது. கவனியுங்கள், இப்பொழுது அவன் அங்கிருந்து கோவை இருக்கிறதை கொண்டு ஈசாக்கை 3 நாள் பிரயாணமாக கொண்டு சென்றான். இப்பொழுதும் என்னால் நடந்து செல்ல முடியும். நான் ரோந்து பணியில் இருந்த போது நான் ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்தினூடாக 30 மைல் தூரம் நடந்து செல்வேன். நாமோ நடந்து செல்வதற்கு பதிலாக மோட்டார் வாகனங்களிலேயே சவாரி செய்து பழகிவிட்டோம். ஆனால் அந்த மனிதர்களுக்கோ அவர்களுடைய போக்குவரத்தாக இருந்த ஒரே வழி ஒரு கழுதை மீது சவாரி செய்வது அல்லது நடந்து செல்வதாயிருந்தது. எனவே அவன் அங்கிருந்து 3 நாட்கள் பிரயாணம் மேற்கொண்டு அதன் பின்னர் வனாந்திரத்தில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தூரத்திலே அந்த மலையை கண்டான். அவன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போய் அவனுடைய கரங்களை கட்டினான். இங்கே ஆதியாகமும் 22 உள்ள அது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக உள்ளது என்பதை நாம் யாவரும் அறிவோம். இயேசுவானவர் மலையின் மேல், கல்வாரி மலையின் மேல் வழிநடத்தப்பட்டது போல அவனை கட்டி மலையின் மேல் வழிநடத்தினான். உண்மையாகவே தேவன் தம்முடைய குமாரனை தந்தறிந்ததற்கு ஒரு மாதிரி. ஆனால் அவர்கள் அங்கு சென்ற போது அவன் கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். ஈசாக்கு ஒரு விதமாக சந்தேகப்பட துவங்கினான். அவன், தகப்பனே, இங்கே கட்டை உள்ளது, இங்கே பலிபீடமும் உள்ளது, இங்கே அக்கறையும் உள்ளது, ஆனால் பலியானது எங்கே என்று கேட்டான். ஆபிரகாம் தன்னுடைய சிந்தையில் இன்னமும் தேவனுடைய வார்த்தை அங்கே நினைவில் இருப்பதை அறிந்தவனாய் அவன், என் மகனே, தேவன் ஒரு பலியை தமக்காக அருள வல்லவராய் இருக்கிறார் என்றான். அவனோ அந்த இடத்தை யெகோவா யிரே என்று அழைத்தான். அவன் தன்னுடைய மகனை கட்டிய போது அவன் மரணத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தபடியால் அவனை பலிபீடத்தின் மேல் வைத்து உரையிலிருந்து கத்தியை இழுத்து தன்னுடைய சொந்த குமாரின் ஜீவனையே எடுக்க துவங்கினான். அவன் அதை செய்ய துவங்கின போது ஏதோ ஒன்று அவனுடைய கரத்தை பற்றி பிடித்து, ஆபிரகாமே, உன்னுடைய கையை போடாதே என்று உரைத்தது. அந்த நேரத்திலே வனாந்தரத்தில் அவனுக்கு பின்னே ஒரு ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகள் சிக்கிக் கொண்டிருப்பதனால் கத்தியது. அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? தேசம் முழுவதுமே ஆட்டை பட்சிக்கும் மிருகங்களான சிங்கங்கள், ஓநாய்கள், குள்ள நரிகளால் நிறைந்திருந்தது என்பது நினைவிருக்கட்டும். அந்த ஆடு ஜன குடியிருப்பிற்கு எவ்வளவு தூரமாக இருந்தது? அப்பொழுது மலையின் உச்சியில் அங்கே தண்ணீரும் இல்லாதிருந்தது. அவன் பலிபீடத்தை உண்டு பண்ண சுற்றிலும் இருந்த கற்களை பொறுக்கினான். அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது? புரிகிறதா? ஆனால் அது ஒரு தரிசனமாயிருக்கவில்லை. அப்பொழுது அவன் அந்த ஆட்டுக்கடாவை கொன்றான். அதற்கு ரத்தம் இருந்தது. அவன் என்ன கூறினான்? தேவன் தமக்காக ஒரு பலியை தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அது நற்காலில் இருந்து எப்படி எழுந்து வர போகிறீர்கள்? எப்படி அந்த வலிப்பு நோயில் உள்ள குழந்தை குணமடைய போகிறது? அல்லது நீங்கள் அந்த நாற்காலியில் இருந்து அங்கிருந்து எப்படி எழும்ப போகிறீர்கள்? ஒரு இருதய கோளாறோடு உள்ள நீங்கள் எப்படி குணமடைய போகிறீர்கள்? காரியம் என்னவாக இருந்தாலும் தேவன் தமக்காக அருள வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். கோத்திரப்பிதா வாக்குதத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தார். அவர் உன்னுடைய சந்ததியார், நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால், சூழ்நிலை என்னவென்பதை பொருட்படுத்தாதபடியால், உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்களித்தார். ஏன்? எழும்பின ஒவ்வொரு சத்துருவும் ஒரு பாவனையாக ஆபிரகாமுக்கு எதிராகவே இருந்தது. அந்த சத்துரு, அவள் மிகவும் வயோதிகமாயிருக்கிறாள், நானும் மிகவும் வயோதிகனாயிருக்கிறேன், இந்த யாவும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் எதிராகவே இருந்தது. அவன் அப்பொழுதும் அந்த வாக்குத்தத்துக்கு உண்மையாய் தரித்திருந்தான். இப்பொழுது அந்த விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற மனிதன் இன்னமும் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். இப்பொழுது உங்களால் அதை செய்ய முடியவில்லை என்றால், அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமின் வித்து அல்ல. அந்த விதமான விசுவாசத்தையே ஆபிரகாம் உடையவனாயிருந்தான். அவனுடைய சந்ததியும் அவ்வாறே இருக்கும். ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் அவனுடைய சந்ததிக்குமானதாயிருந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் உங்களுக்கு கூறினது போல, இப்பொழுது அது அவனுடைய ராஜரீக சந்ததிக்குமானதாயும் கூட உள்ளது. அவர் ஆபிரகாமுக்கு அளித்த இந்த முத்திரை ஒரு வாக்குத்தத்த முத்திரையாயிருந்தது. எபேசியர் 4:30 ராஜரீக சந்ததியார் அவர்கள் சோதனைக்கு நின்ற பிறகு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகின்றனர். அதை குறித்து சிந்தித்து பார்க்க முயற்சியுங்கள். அநேகர் தாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக எண்ணுகிறார்கள். அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உரிமை கோருகிறார்கள். அநேகரால் அநேக அத்தாட்சிகளையும் அதனுடைய அடையாளங்களையும் காண்பிக்க முடியும். ஆனால் இன்னமும் அது இந்த வார்த்தையோடு கருத்திருக்க முடியவில்லை என்றால் அது பரிசுத்த ஆவி அல்ல. புரிகிறதா? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் சோதனைக்கு பிறகு முத்திரையிடப்படுகின்றீர்கள். நாம் வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் விசுவாசிக்கும் போது, அப்பொழுது அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்த நாம் ஆவியினால் முத்திரையிடப்படுகிறோம். அந்த விதமாகத்தான் அது அப்படித்தான் ஆபிரகாமுக்கு நடந்தது. அந்த விதமாகவே அவன் அதை செய்தான். அப்பொழுதே நம்முடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு உரிமை உண்டு. நீங்கள் முதலில் அந்த சந்ததியாக மாறும் வரையில் உங்களால் அதை செய்யவே முடியாது. நினைவிருக்கட்டும், வேதத்தில் நான் ஹவுஸ்டனில் அல்லது எங்கோ மற்றெங்கோ இல்லை, நான் டெல்லாஸ் என்று கூற விரும்புகிறேன், அங்குதான் அதன் பேரில் பேசினேன். அடையாளம் பாருங்கள், இஸ்ரவேலில் உள்ள ஒரு யூதனால் விருத்த சேதனத்தைக் கொண்டு தான் ஒரு யூதன் என்பதை காண்பிக்க முடிந்தது. ஆனால் தேவன், நான் ரத்தத்தை காணும் போது ரத்தமே உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார். அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவன் ஆராதனை செய்பவர் மேல் வர முடியாது. ஏனென்றால் அது மிருகத்தினுடைய ஜீவனாயிருந்தது. அது வரப்போகும் உண்மையான ஜீவனுக்கு ஒரு நிழலாய் மாத்திரமே இருந்தது. அப்பொழுது அந்த ரசாயனம், அந்த ரத்தம் தானே வாசலின் மேல், வாசலின் நிலைக்கால்களின் மேல் பூசப்பட வேண்டியதாயிருந்தது. அது ஈசோப்பினால் பூசப்பட்டது. அது ஒரு சாதாரண களை செடியாயுள்ளது. எனவே அது நீங்கள் ஏதோ ஒரு மிக மேன்மையான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டியதில்லை என்பதையே காண்பிக்கிறது. நீங்கள் உங்களுடைய காரை இயக்க வேண்டியதற்கு, சபைக்கு வருவதற்கு பெற்றுள்ள விசுவாசத்தை போன்ற அதே விசுவாசத்தையே உடையவர்களாக இருக்க வேண்டும். புரிகிறதா? ஏராளமான ஜனங்கள் தாங்கள் வேறு ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இல்லை இல்லை, அது தவறாகும். நீங்கள் எல்லோருமே சாதாரண விசுவாசத்தினாலே ரத்தத்தை பூச வேண்டியதாய் உள்ளது. வார்த்தைக்கு செவி கொடுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், அதை கிரியைக்குட்படுத்துங்கள், அவ்வளவுதான். அங்கே பாலஸ்தீனாவில் எங்கு வேண்டுமானாலும் ஈசோப்பி என்ற அந்த கலைச்செடிகளை பிடுங்கிக் கொள்ளலாம். அது சுவர்களின் வெடிப்புகளிலும் சுவர்களை சுற்றிலும் காணப்படும் ஒரு சிறு கலைச்செடியே ஈசோப்பாகும். அதில் அவர்கள் ரத்தத்தை தோய்த்து அதை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்தின் மேல் பூசினர். நினைவிருக்கட்டும், அவர்கள் எவ்வளவுதான் உடன்படிக்கையில் இருந்திருந்தாலும், அவன் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்ட யூதன் என்று காண்பிக்க முடிந்தாலும், அவன் எவ்வளவுதான் ஒரு நல்ல நபராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த அடையாளம் அங்கே இருந்தால் ஒழிய அந்த உடன்படிக்கை யாவும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. நான் அந்த ரத்தத்தை காணும் போது மாத்திரமே ஆகும். இப்பொழுது ரத்தம் அடையாளம் ரசாயனம் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தின் ரசாயனம் அல்ல. ஏனென்றால் அது 2000 வருடங்களுக்கு முன்னர் சிந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்க வேண்டியதாக இருந்த ரத்தம் மிருகத்தில் இருந்த ஜீவனால் மானிடர் மேல் திரும்பவும் வர முடியாது. ஏனென்றால் அந்த மிருக ஜீவனுக்கு ஒரு ஆத்மா கிடையாது. மிருகமானது சரியானதையும் தவறானதையும் அறியாது. மானிட வர்க்கமே ஆத்மாவை உடையதாக இருக்கிறது. இப்பொழுது ஆனால் இயேசு தேவகுமாரன் கன்னி பிறப்பானவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவன் தேவனாயிருந்தது. வேதம் நாம் தேவனுடைய ரத்தத்தின் ஜீவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உரைத்துள்ளது. ஒரு யூதனின் ரத்தத்தினால் அல்ல, ஒரு புறஜாதியானின் ரத்தத்தினால் அல்ல, ஆனால் தேவனுடைய ஜீவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ரத்த அணுவை சிருஷ்டித்து கன்னி பிறப்பாய் பிறந்தார். அவள் எந்த மனிதனையுமே அறியாதிருந்தாள். அவளிடத்தில் இருந்து கருமுட்டைகளும் உண்டாகவில்லை. உங்களில் அநேக ஜனங்கள் கருமுட்டை உண்டானது என்று நம்பத்தான் வேண்டும் என்று இருப்பதை நான் அறிவேன். ஒரு உணர்ச்சியின்றி அங்கே கருமுட்டைகள் உண்டாக முடியாது. அப்படியானால் தேவன் என்ன செய்வார் புரிகிறதா? அவர் முட்டையையும் இரத்த அணுவையும் சிருஷ்டித்தார். அதுவே தேவனுடைய பரிசுத்த கூடாரமாயிருந்தது. நான் என்னுடைய பரிசுத்தரின் அழிவை காணவிட்டேன். முட்டை எங்கிருந்து உண்டானது என்று புரிகிறதா? நான் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன். அவருடைய சரீரம் பரிசுத்தமானதாக இருந்தது. ஓ என்னே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை. உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ள முடியும்? நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அங்குதான் என்னுடைய விசுவாசம் உள்ளது. ஒரு தீர்க்கதரிசியின் ரத்தத்தில் அங்கே நடப்பதல்ல. ஒரு சாதாரண மனிதனின் ரத்தத்தில் அல்லது ஒரு வேதப்பாட ஆசிரியர் அல்லது ஒரு வேத சாஸ்திரியின் ரத்தத்தில் அங்கே நடப்பதல்ல. நாம் அங்கே தேவனுடைய ரத்தத்தில் நடக்கிறோம். தேவன் அவன்னமாய் கூறினார். அவர் மானிடனாக ஆனார். அவர் தம்முடைய ரூபத்தை மாற்றினார். அவர் இங்கே நம்மோடு இருக்கும்படி தம்முடைய கூடாரத்தை விரித்து நம்மில் ஒருவரானார். அவர் நம்முடைய இரத்தால் மீட்பராக இருக்கிறார். அவர் நமக்கு இரத்தாராக வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது நியாயப்பிரமாணமாக இருந்தது. தேவன் மனிதனாகி நம் மத்தியிலே வாசம் அணினார். அது எப்படி என்று கவனியுங்கள். இதை செய்ய அவர் தேவனிடத்திலிருந்து ஆவியானவரிடத்திலிருந்து வந்தார். அந்த ஆவி விசுவாசியின் மேல் வருகிறது. ஆகையால் நம்முடைய பலியிலிருந்து அந்த ஜீவனால் நாம் அதே ஜீவனால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறோம். அப்படியானால் அது நம்முடைய பலியில் நம்முடைய அடையாளமாக இருக்கும் போது தேவனுடைய ஜீவன் ஜனங்களுக்கு மத்தியில் அசைவாடுவதை அவர்கள் கண்டு எப்படி அதை அசுத்தமான காரியம் என்று அழைக்க முடியும்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நாம் நம்முடைய கரங்களை அதன் மேல் வைத்து நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கு நம்மை மறித்தவர்களாக அடையாளம் காட்டும் போது அந்த பலியிலிருந்து அவருடைய ஜீவன் திரும்பி வருகிறது. அப்பொழுது நாம் எப்படி ஸ்தாபனங்கள் நம்மை கோட்பாடுகளுக்கும் மற்ற காரியங்களுக்குள்ளும் தள்ள அனுமதித்து நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்று கூற முடியும்? நாம் அந்த காரியங்களுக்கு மறித்து விட்டிருக்கிறோம். பவுலோ இந்த காரியங்கள் எதுவுமே என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை என்றான். ஏனென்றால் அவன் முற்றிலுமாக கிறிஸ்துவின் அடைக்கு கட்டப்பட்டிருந்தான். ஒவ்வொரு உண்மையான சாதனையும் முற்றிலுமானதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய முற்றிலுமானது வார்த்தையாய் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் அதாவது உண்மையாகவே ஆவியினால் பிறந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையே அவர்களுடைய முற்றிலுமானதாய் உள்ளது. நான் அதற்கு கட்டப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய கரங்களை அதன் மேல் வைத்தேன். அது என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. நான் என்னை அவரோடு அடையாளம் கண்டுகொண்டேன். அவர் தம்மை நம்மோடு அடையாளம் கண்டுகொள்வதாக வாக்களித்தார் என்பதை நாம் அறிவோம். அதுவே அசலான விசுவாசத்தை கொண்டு வருகிறது. உங்களுடைய சொந்த விசுவாசத்தை அல்ல, ஆனால் அவருடைய விசுவாசம். நீங்கள் கட்டுப்படுத்தாத ஏதோ ஒரு காரியம் அவர் அதை செய்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அதன் பின்னர் அப்பொழுது மாத்திரமே வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்ணப்படுகிறது. நீங்கள் எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும், நீங்கள் எத்தனை முறை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும், முகம் முன்புறம் முழுகும்படி பின்புறமாக நீங்கள் விரும்புகிற எந்த விதத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்த முத்திரை உங்கள் மீது போடப்படும் வரையில் உங்களுடைய பலியோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அழைக்க உங்களுக்கு உரிமையே கிடையாது. தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறது. ஒரு எழுப்புதலிலிருந்து மற்றொரு எழுப்புதல் வரை அல்ல, நீங்கள் திரும்பவும் மீட்கப்படுகின்ற நாள் வரைக்கும் நித்தியமாக முத்திரையிடப்பட்டீர்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் தேவனுடைய சிந்தையில் ஒருபோதும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தேவனோடு இருக்கவே மாட்டீர்கள். அவர் ஒரு மீட்பராய் இருந்தார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அப்படியானால் மீட்கப்பட்ட எந்த காரியமும் அது எங்கிருந்து விழுந்ததோ அந்த பழைய நிலைக்கு திரும்பி வர வேண்டும். ஆகையால் அவர் நம்மை மீட்க வரவில்லை என்றால் ஒரு காலத்தில் மீட்கப்பட முடியாமல் நாம் எல்லோரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்த நாம் எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு உலகம் அல்லது ஒரு நட்சத்திரம் அல்லது காற்று அல்லது வேறெந்த ஒரு காரியமும் உண்டாவதற்கு முன்னமே உண்மையான கிறிஸ்தவன் தேவனுடைய சிந்தையின் தன்மையாக இருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது. அது நித்தியமாய் உள்ளது. அவர் நம்மை மீண்டும் மீட்பதற்கே வந்தார். அது தேவனுடைய சிந்தை ஒரு வார்த்தையை உரைக்க வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய சிந்தைக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகிறதாய் உள்ளது. இரத்தான் மீட்பர். அந்த காரணத்தினால்தான் தேவன் தாமே மீட்கும்படிக்கு நம்மில் ஒருவராக வேண்டியதாக இருந்தது. வேறெந்த காரியமும் அதை செய்ய முடியாது இருந்தது. ஒரு தூதனால் அதை செய்ய முடியவில்லை. வேறு யாருமே அதை செய்ய முடியவில்லை. அவர் நம்மை மீட்க நம்மை போல சோதிக்கப்பட கீழே வர வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது மாம்ச பிரகாரமான ஆபிரகாமின் சந்ததியை கவனியுங்கள். அந்த மாம்ச பிரகாரமான சந்ததியில் சிலபத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்ச பிரகாரமான சந்ததியாக இருந்த ஈசாக்கோடு காத்துக் கொண்டாரா என்று பார்ப்போமாக. எந்த கேள்வியும் இன்றி தேவனுடைய வாக்குத்தத்தை முழுமையாய் விசுவாசித்த சில மாம்ச பிரகாரமான சந்ததியை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அங்கே கோடார கோடி பேர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தும் அதே சமயத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததியா இல்லாமல் இருந்தனர். நிச்சயமாக, அதனால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்திலே யூதனானவரே யூதன். அவர்களில் அநேகர் தவறி போயினர், கடுந்துயரமாய் தவறி போயினர். வராந்திரத்தில் நோக்கி பாருங்கள், அவர்கள் நாங்கள் என்றெல்லாம் கூறினர். பஸ்கா நாளிலே இல்லை, ஊற்றாண்டை பருகையிலே பரிசுத்த யோவான் 6. அவர்கள் எல்லோரும் தலிகுந்து கொண்டிருந்தனர். இயேசு, நானே வனாந்தரத்தில் இருந்த அந்த கண்மலை, நானே தேவனிடத்தில் இருந்து வானத்திலிருந்திறங்கின அப்பம், ஒரு மனிதர் அதை பிசித்தால் மறிக்க மாட்டான் என்றார். அவர்கள், எங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் 40 வருடங்களாய் மன்னாவை பிசித்தனர் என்றனர். அதற்கு அவரோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து போயினர் என்றார். மறித்து போன என்ற அந்த வார்த்தையை எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்தால் அது என்ன பொருள்படுகிறது என்று பார்த்தால், நித்தியமாக பிரிக்கப்பட்டிருத்தல் என்பதாய் உள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் ஆபிரகாமனுடைய சந்ததியாயும் இருந்தனர். மரணம் என்பது வேறு பிரிதல், நிர்மூலமாகுதல், முழுமையாக அடிக்கப்படுதல், நிர்மூலமாதல் என்று பொருள்படுகிறது. அவர்கள் மறித்து போகிறார், அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து போய்விட்டனர். அதே சமயத்தில் அவர்கள் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களாக இருந்தனர். பாருங்கள், பரிதாபமான ஜனங்களே, நாங்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் என்ற காரணத்தினால் ஒரு சிறு அறிக்கையை செய்துள்ளோம். அதை போன்ற காரியங்கள் நாம் விசுவாசிக்கிற விதமாகவே பிசாசும் விசுவாசிக்கிறான். ஆனால் நீங்கள் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்த ஆவியோடு கூடிய ஒரு முத்திரையினால் அதற்கு சாட்சி பகர வேண்டும். வார்த்தையை குறித்த கேள்வியே கிடையாது. நீங்களோ இருக்கட்டும், இப்பொழுது அது மற்றொரு நாளுக்கானதாக இருந்தது என்று கூறினால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஒரு மனிதன் ஓடி வந்தபோது நீங்கள் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்று அவரிடத்தில் கூறின போது, அவரோ கட்டிடத்தின் அடித்தளத்துக்கு ஓடி சென்று, நான் அதை மறுக்கிறேன், நான் அதை நிராகரிக்கிறேன், வெளிச்சம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, நான் அதை நம்புவதில்லை என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மனிதனோடு ஏதோ காரியம் தவறாயிருக்கும். அவன் மனநிலை கோளாறு அடைந்திருந்தான். அவன் அதனுடைய ஒப்பமான கதிர்களை மறுப்பானையானால், அதனுடைய ஜீவனை அளிக்கும் ஆதாரத்தை மறுப்பானையானால், அப்பொழுது அவனோடு மனோரீதியாக ஏதோ காரியம் தவறாய் உள்ளது.
ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை காணும்போது, அவருக்கு முன்பாக தெளிவாக்கப்பட்டு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதை காணும்போது, அதன் பின்னர் அவன் ஸ்தாபன திரைச்சீலைகளை எடுத்துவிட்டு மறைத்துக் கொண்டால், அப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த மனிதனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அறியாத குருடனாய் நியாயத்திற்கு செல்கிறான். தேவன் நியாயந்தீர்ப்பார். அவர்கள் இதை செய்த போது கவனியுங்கள், இந்த சந்ததிகள் இப்பொழுது அதை விசுவாசித்தனர். என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாமனுடைய சந்ததியாகிய அவர்களில் சிலரை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் எபிரேய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோமாக. ஏனென்றால் அவர்கள் உண்மையாய் நின்று சிலை வழிபாட்டை பொறுத்துக் கொள்ள மனமில்லாதிருந்தனர். அவர்கள் அந்த தேசத்தின் ராஜா செய்திருந்த சிலைக்கு பணிய மறுத்தனர். அது ஒரு பரிசுத்த மனிதனான தானியேலின் சாயலின்படி செய்யப்பட்டிருந்தது. புறஜாதியினம் போலியான பக்கத்தின் கீழாக ஒரு பரிசுத்த மனிதனின் சிலையை பணிந்து கொள்ள கொண்டுவரப்பட்டிருந்தது என்பதை காண்பித்தது. ஜனங்களின் சொருவங்களை ஆராதித்து பணிய ஜனங்கள் பலவந்தம் பண்ணப்படும் போது அது அதே விதமாக போகிறது. அது வெளிப்பாட்டினால் உள்ளே வருகிறது. சுவற்றின் மேல் எழுதப்பட்டிருந்த கையெழுத்தை தானியேலால் அந்த வார்த்தையை வியாக்கரிக்க முடிந்தது. அதே விதமாகவே அது உள்ளே வந்து அதே விதமாகவே அது வெளியே போகிறது. புறஜாதியாரின் சொருபத்தை குறித்தும் அதே விதமாகவே உள்ளது. கவனியுங்கள், அவர்கள் அதை செய்ய மறுத்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஆபிரகாமனுடைய சந்ததியாய் இருந்து வார்த்தைக்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் சத்ருவினுடைய வாசலை அக்கினியை சுந்தரித்துக் கொண்டனர். அவர்கள் அதை செய்தனர். நல்லது, தேவனுடைய வார்த்தையோ உண்மையுள்ளதாய் இருக்கிறது. தானியேல் ஒன்றான மெய்தேவனை ஆராதிப்பதற்காக சோதிக்கப்பட்டான். அவர் அதற்காக சோதிக்கப்பட்டான். அந்த சோதனையின் நேரத்தில் அவன் சோதனையில் நின்றான். நாம் கூறுவது போல அது அவனுக்கான மோசமான நிலைமையாக இருந்தது போன்று காணப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்தார், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் சிங்கத்திற்கு அவனை இரையாக அளிக்கப் போவதாக இருந்தனர். ஆனால் தானியேல் அந்த சோதனைக்கு உண்மையாய் தரித்திருந்து ஒன்றான மெய்தேவன் உண்டு என்று அறிந்து அவன் தன்னுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். தேவனோ சிங்கத்தின் வாயை அடைத்திருந்தார். மோசே சோதனையில் என்ன எம்பிரே என்ற போலியான பாவனையாளர்களுக்கு முன்பாக வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருந்தான். பாருங்கள், தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தோடு அவரை சந்தித்து இந்த காரியங்களை செய்ய போகும்படிக்கும் இந்த அடையாளங்களை காண்பிக்கவும் ஒவ்வொரு அடையாளமும் ஒரு சத்தத்தை உடையதாக இருக்கும் என்றும் அவரிடத்தில் கூறியிருந்தார். மோசே அங்கு புறப்பட்டு சென்று அவன் அறிந்திருந்த மட்டும் அப்படியே உண்மையாயிருந்தான். அவன் கோலை தரையிலே போட அது ஒரு சர்பமாக மாறினது. அப்பொழுது என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ அந்த ஆள்மாறாட்டக்காரர்களும் வந்து அதே காரியத்தை செய்தனர். இப்பொழுது மோசே உடனே தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி அது முற்றிலும் தவறு என்று நான் இருக்கிறேன் என்று கூறவில்லை. அவன் அங்கேயே தரித்திருந்து தேவன் பேரில் காத்திருந்தான். அவன் உண்மையாய் தரித்திருந்தான். எத்தனை ஆள்மாறாட்டக்காரர்கள் அங்கிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் உண்மையாய் தரித்திருந்தான். அவன் இந்த ஜனங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியான தன்னுடைய கட்டளைக்கு உண்மையாய் தரித்திருந்த போது அவனுடைய வழியில் குறுக்கே தண்ணீர் நின்ற போது அவன் அதை சுதந்திரிக்கும்படி தேவன் அனுமதித்தான். அப்பொழுது அவனை வழிநடத்திக் கொண்டிருந்த அக்கிரிஸ்தபத்தினால் அவன் அந்த வாசலை திறந்தான். அதன் பின்னர் அவன் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றான். யோசுவா மற்றொரு மகத்தான தலைவன். யோசுவா மற்றும் காலேப் என்ற இருவர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்றனர். அவர்கள் காதேஷ் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தனர். அது அந்த நேரத்தில் உலகத்தின் மையமாயிருந்தது. காரணம் அது நியாயாசனமாக இருந்தது. ஓ, அவர்களோ அந்த தேசத்தை சுற்றி பார்க்க 12 வேவுக்காரர்களை அனுப்பினர். அவர்கள் 12 திரும்பி வந்தனர். அப்பொழுது அவர்களில் 10 ஓ, அது மிகவும் ஒரு கடினமான பணி, நாம் அதை சுதந்திரிக்க முடியாது, நாம் அந்த ஜனங்களுக்கு பக்கத்தில் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் யோசுவா என்ன செய்தான்? அவன் ஜனங்களை அமைதிப்படுத்தினான். அவன், ஒரு நிமிடம் பொறுங்கள், நாம் எவ்வளவு சிறியவர்களா இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறுபான்மையினராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன், நான் உங்களுக்கு இந்த தேசத்தை தருகிறேன், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு அங்கலத்துக்கும் நீ போரிட வேண்டும் என்ற வாக்குத்தத்துக்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தான். தாயே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய சுகமளித்தலை உங்களுக்கு கொடுத்து விட்டார், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு அங்கலத்துக்கும் நீங்கள் போரிட வேண்டும். உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கிறேன். அடிச்சுவடு என்பது உடமையாக பெற்றிருத்தல் என்று பொருள்படுகிறது. அவை யாவும் உங்களுடையதாய் உள்ளன. ஒவ்வொரு வாக்குத்தமும் உங்களுக்கு சொந்தமானதாய் உள்ளது, ஆனால் நீங்கள் இப்பொழுது அந்த வழியின் ஒவ்வொரு அங்கலத்திற்கும் போரிட வேண்டும். இப்பொழுது தேவன் என்ன கூறினார் என்பதை யோசுவா அறிந்திருந்தான். அவன் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தான். புரிகிறதா? அவன், தேவன் நமக்கு தேசத்தை கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கூறினான். ஏனென்றால் அவன் சோதனையில் நின்றான். முழு இஸ்ரவேலரின் கூட்டமும் எல்லா கோத்திரங்களும் எல்லா ஜனங்களும் எதிராக புலம்பி அழுது கதறின. யோசுவாவோ, அமைதியாயிருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றார். நீங்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் என்ன எதிர்ப்பு இருந்தாலும் மருத்துவர் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் வாக்குத்தத்தை அளித்துள்ளார். அதை நிறைவேற்றுவது தேவனை பொறுத்ததாய் உள்ளது. அவன் என்ன செய்தான்? அவன் யோர்தான் நதியண்டை வந்தபோது அவன் அந்த வாசலை சுதந்திரித்தான். அதைத்தான் அவன் செய்தான். எரிகோ ஒரு ஓட்டுக்குள் இருந்த ஒரு ஆமையைப் போல மூடப்பட்டிருந்தது. அவன் என்ன செய்தான்? அவன் அந்த வாசலை சுதந்திரித்தான். அவனுடைய சத்ருவும் கூட அவனை மேற்கொள்ள ஒரு நாள் முயற்சித்துக் கொண்டிருந்த போது அவன் சூரியனை அப்படியே தரித்து நிற்கும்படி கட்டளையிட்டு தன்னுடைய சத்ருவின் வாசலை அவ்வளவாய் சுதந்திரித்துக் கொண்டான். சூரியனோ அவனுக்கு கீழ்ப்படிந்து 24 மணி நேரமும் சுழலவே இல்லை. தேவன் அவருடைய வாக்குத்தத்திற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை தோற்கடிக்க முடியாதபடி பரலோகத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையுமே உபயோகிப்பார். அவரால் காத்துக்கொள்ள முடியாத ஒரு வாக்குத்தத்தை அவர் ஒருபோதும் பண்ணினதே இல்லை. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். யோசுவா அதை விசுவாசித்தார். எனவே தேவன் பூமியானது சூழ்வதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. மற்ற ஏதோ ஒரு வல்லமையினால், அவருடைய சொந்த வல்லமையினால் அது அங்கே நிறுத்தப்பட்டது. யோசுவா தானே தன்னுடைய சத்துருவின் மேல் பழி வாங்கி தீர்மானமும் பூமியானது 24 மணி நேரமும் சூழவே இல்லை. அவன் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டான். நிச்சயமாகவே அவன் சுதந்திரித்தான். தேவன் எப்போதுமே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் இன்னும் அதிகமான கதாநாயகர்களை குறித்து பார்க்க நேரம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கோ இப்பொழுது ஏறக்குறைய 10 உள்ளன. பாருங்கள், இந்த எல்லா விலையேறப்பட்ட கதாநாயகர்களும் அவர்கள் விசுவாசத்தின் மகத்தான வீரர்களாய் இருந்த போது அவர்கள் யாவரும் மரணத்தின் வாசலண்டையே மறித்து போயினர். அவர்கள் யாவரும் சரியாக மரணத்தின் வாசலண்டையிலே அழிந்து போயினர். அதன் பின்னர் ஆபிரகாமின் ராஜரீக வித்தும் கூட வந்தார். அவர்கள் எல்லோருமே ஈசாக்கில் இருந்து வந்த மாம்ச பிரகாரமான சந்ததியாக இருந்தனர். ஆனால் இங்கே ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி வந்தார். அது கிறிஸ்துவாக இருந்தது. ஆபிரகாமினுடைய விசுவாச சந்ததியா? நாம் என்னவா இருக்க வேண்டுமோ அந்த விதமாக நாம் எப்படி இருக்கிறோமா அல்லது இல்லையா என்று பார்ப்போம். மாம்ச பிரகாரமான சந்ததி ஒரு மாதிரியாய் மாத்திரமே இருந்தது. மற்ற யாவரும் மாம்ச பிரகாரமாக பிறந்திருந்தனர். ஆனால் அவர் ஒரு கன்னிப்பிறப்பாய் வந்தார். பாருங்கள், அது ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கவில்லை. அப்பொழுது ஒரு யூதன், அவர் விசுவாச சந்ததியின் வாக்குத்தத்தின் மூலம் வந்தார். ஆகையால் நாம் இந்த மனிதனூடாக அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் ஜெயங்கொண்டு அவருக்கு இருந்த ஒவ்வொரு சத்ருவின் வாசலையும் சுதந்தரித்துக் கொண்டார். ராஜரீக வித்து அவர் அதை வார்த்தையினால் வாக்குத்தம் பண்ணியிருந்தார். அவர் அதை ஜெயங்கொண்டார். அவர் நமக்காக சுகவீனத்தின் வாசலை ஜெயித்தார். அதை செய்யவே அவர் வந்தார். அவர் சுகவீனம் உள்ள ஜனங்களே நினைவிருக்கட்டும், அவர் அந்த வாசலை ஜெயித்தார். எனவே நீங்கள் அதை ஜெயங்கொள்ள வேண்டியதில்லை. அவர் அதை ஜெயித்து விட்டார். மற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த வாசலை ஜெயங்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டியதில்லை, அது ஏற்கனவே ஜெயங்கொள்ளப்பட்ட ஆயிற்று. அவர் சுகவீனத்தின் வாசல்களை ஜெயங்கொண்டார். அவர் சுகவீனத்தின் வாசல்களை ஜெயங்கொண்ட போது அவர் என்ன செய்தார்? உதாரணமாக அவர், நீங்கள் பூமியிலே கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ, அவர் அதை பரலோகத்தில் கட்டுவார். வாசலின் திறவுகோள்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையினால் சோதனையின் வாசலை ஜெயித்தார். அந்த திறவுகோள்கள் சத்ருவுக்கு எடுத்துள்ளுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவார் என்றாயிருந்தனர். அவர் அவை எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஒவ்வொரு சுகவீனத்தையும் ஜெயித்து விட்டார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். மற்றவர்கள் ஜெயங்கொள்ள முடியாததை அவர் ஜெயங்கொண்டார். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் மாம்ச பிரகாரமான சந்ததியாயிருக்கின்றனர். இதுவோ ஆவிக்குரிய சந்ததியாய் உள்ளது. அவர் கல்லறையின் வாசலை ஜெயங்கொண்டு நம்மை நீதிமான்களாக்க மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாம் இப்பொழுது முற்றிலும் ஜெயங்கொள்ளிருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளிருளாக சுதந்திரமாக அதற்குள் நடந்து செல்கிறோம். இப்பொழுதோ நாம் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்ருவோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சுகவீனம் தோற்கடிக்கப்பட்ட ஆயிற்று. மரணம் தோற்கடிக்கப்பட்ட ஆயிற்று. பாதாளம் தோற்கடிக்கப்பட்ட ஆயிற்று. ஒவ்வொரு காரியமும் தோற்கடிக்கப்பட்ட ஆயிற்று. ஓ என்னே, என்னுடைய உருவம் இருமடங்கு பெரியதாக இருந்திருந்தால் அப்பொழுது நான் இருமடங்கு நலமாக இருப்பதை உணர்ந்திருந்திருப்பேன். நாம் ஜெயங்கொள்ளப்பட்ட ஒரு சத்ருவோடு வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பவுலினுடைய தலையை துண்டிக்க ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருந்த போது அவர், ஓ மரணமே, உன் கூரங்கே, நீ என்னை எங்கே நிம்மதியற்றவனாக்கி சத்தமிட செய்ய முடியும் என்பதை எனக்கு காண்பி. பாதாளமே, உன் ஜெயமெங்கே, நீ என்னை எங்கே மூடிவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா? நான் உனக்கு அங்குள்ள ஒரு காலியான கல்லறையை சுட்டி காண்பித்தேன். நான் அவருக்குள் இருக்கிறேன். அவர் என்னை கடைசி நாளில் எழுப்புவார் என்று கூற முடிந்ததில் வியப்பொன்றுமில்லையே. ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, ஆபிரகாமின் ராஜரீக வித்து, இப்பொழுது மாம்ச பிரகாரமான சந்ததியால் அதை சுட்டிக்காட்ட முடியவில்லை. ஆனால் ராஜரீக வித்தினால் ஜெயங்கொள்ள முடிந்தபடியால் ஏற்கனவே ஜெயங்கொண்டாயிற்று. ஏனென்றால் அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக ஒவ்வொரு வாசலையும் ஜெயங்கொண்டார். அவர் இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் நமக்கு மத்தியிலே வல்லமையுள்ள ஜெய வீரராக நிற்கிறார். அவர் சுகவீனத்தை மாத்திரம் ஜெயங்கொள்ளவில்லை, அவர் சுகவீனத்தை ஜெயங்கொண்டார். அவர் சோதனையை ஜெயங்கொண்டார். அவர் ஒவ்வொரு சத்ருவையும் ஜெயங்கொண்டார். அவர் மரணத்தை ஜெயங்கொண்டார். அவர் பாதாளத்தை ஜெயங்கொண்டார். அவர் கல்லறையை ஜெயங்கொண்டு மீண்டும் உயிரோடு எழுந்தார். 2000 வருடங்கள் கழித்து இங்கே அவர் நமக்கு மத்தியில் நின்று இந்த பிற்பகல் வேளையில் தம்மை வல்லமையுள்ள ஜெய வீரராக அடையாளம் காட்டுகிறாரே. ஆமே, அவர் இன்னமும் இங்கே உயிருள்ளவராக இருந்து கொண்டு தம்முடைய வாக்குத்தத்தை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறாரே. ஓ என்னே, சத்ருவோ, அவர் தம்முடைய சத்ருவின் வாசல்களை ஜெயங்கொள்வார். அந்த சந்ததிக்கு அவர் யாருக்கு தம்மை ரூபகாரப்படுத்த இங்கே உயிரோடு நிற்கிறார், அந்த முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் அதை காண முடியும். அவர் அதை ஜெயங்கொண்டார். யார்? அவருடைய சோதனைக்கு பிறகு வார்த்தையின் வாக்குத்தத்தை கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. என்ன? எபிரேயர் 13:8 ஆகும். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அங்கே முத்திரையிடப்பட்டிருக்கின்றனர். அந்த பரிசுத்த ஆவியாயிருந்த, அதாவது ஆபிரகாம், அதை முன்னரே கண்டார். அவரதை விசுவாசத்தின் மூலம் விசுவாசித்தார். நாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு அவர் என்ன கூறினார் என்ற வாக்குத்தத்தையே திரும்பி பார்க்கிறோம். யோவான் 14:12 உயிர்த்தெழுந்த ஜெயவீரரால் தாமே இந்த கடைசி நாட்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு முறைமையினால் அல்ல, ஆனால் ஒரு நபரால், கிறிஸ்துவினால் ஜெயவீரராலேயாகும். என்னுடைய சபையினால் அல்ல, என்னுடைய பாப்டிஸ்ட் சபையினால் அல்ல, அல்லது உங்களுடைய பிரசுத்தேரியன் மெத்தோடிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தேக்களினால் அல்ல, அதன் மூலமாய் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலேயாம். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாக வைத்திருந்தார். அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாமும் கூட பிழைத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒரு பகுதி வார்த்தையினால் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவரும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஒவ்வொரு சத்ருவின் வாசலையும் கைப்பற்றுதல். அவனால் எப்படி பாஸ்வத் அவர்களை ஜெயங்கொள்ள முடியும்? பாஸ்வத் ஜெயவீரருக்குள் இருந்தார். அந்த காரணத்தினால் தான் அவர் இப்பொழுது இதுவே என்னுடைய ஜீவியத்தின் மிக மகிழ்ச்சியான வேலை என்றார். அவர் வல்லமையுள்ள ஜெயவீரரை அறிந்திருந்தார். அவருடைய உறுதி அவரோடு சார்ந்திருந்தது. ஓ என்ன, இப்பொழுது அவனால் பாட முடியும். ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கமண்ணப்படும் போது அவர் என்னுடைய பாவங்களை அதிதூரம் கொண்டு சென்றார், உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமாய் என்றென்றுமாய் நீதிமானாக்கினார் என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓஹோ மகிமையான நாள். தோற்கடிக்கப்படுவது போன்று தென்பட்டவர்களுக்கோ எடி புருநட் அவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். அவரால் தன்னுடைய கிறிஸ்தவ பாடல்களை நிற்க முடியவில்லை. யாருக்குமே அவைகள் தேவைப்படவில்லை. அவர்களால் அதனோடு ஒன்றுமே செய்ய முடியாதா இருந்தது. ஓ தோற்கடிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அவருடைய சத்ருவின் வாசல், அது அவருடைய பாடலின் எடுத்து தொகுப்பினை ஏற்க மனதா இல்லையே. ஆவியானவர் அவரை தொட்டபொழுது அவர் ஒரு பேனாவை பிடித்தார். அப்பொழுது தேவன் முதலில் ஒரு பாடலை எழுத துவங்க அனுமதித்தார். இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்கு எல்லா வாழ்த்துமா. தூதர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியட்டும். ராஜமுடியை கொண்டு வந்து எல்லோருக்கும் கர்த்தரான அவருக்கு முடிசூட்டுங்கள். குருடான ஃபேனி கிராஸ்பி அவர்களிடம் ஒரு சமயம் இது உனக்கு எதை பொருட்படுத்துகிறது என்று கேட்டனர். பெந்தேகோஸ்தே எல்விஸ் பிரஸ்லி செய்தது போல, அல்லது கிறிஸ்துவின் சபை என்ற ஸ்தாபனத்தை சார்ந்த மூன் அவர்கள் செய்தது போல, அல்லது ரெட் போலி செய்தது போல, பேனிக் கிராஸ்பி தன்னுடைய சிரேஷ்ட பாகத்தை விட்டுவிடவில்லை. இவர்களோ தங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் காடிலா கார்களையும் $1,000,000 தங்க பரிசுகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் பேனிக் கிராஸ்பியோ தன்னுடைய ஸ்தானத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தாள். அவளோ பதறினாள். ஓ சாந்தமான ரட்சகரே, என்னை கடந்து செல்லாதேயும். என்னுடைய தாழ்மையான கூக்குரலுக்கு செவிகொடும். மற்றவர்கள் உண்மை கூப்பிட்டுக் கொண்டிருக்கையில் என்னை கடந்து சென்று விடாதேயும். நீரே என்னுடைய ஆறுதல் எல்லாவற்றுக்குமான ஓடை. என் ஜீவனை பார்க்கிலும் மேலானவர். பூலோகத்தில் உண்மை தவிர வேறு யார் எனக்கு உண்டு? அல்லது பரலோகத்திலும் உண்மையில்லாமல் யார் எனக்கு உண்டு? அவர்களோ நீ பரலோகத்துக்கு செல்லும் போது குருடாய் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவளோ, நான் எப்படியும் அவரை அறிந்து கொள்வேன் என்றாள். அதற்கு அவர்களோ, நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அப்பொழுதும் அவள், நான் அவரை அறிந்து கொள்வேன் என்றாள். அதற்கு அவர்கள், திருமதி கிராஸ்பி, உன்னால் $1,000,000 சம்பாதிக்க முடியும் என்றனர். அப்பொழுது அவளோ, எனக்கு $1,000,000 வேண்டாம் என்றாள். மேலும், நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அதற்கு அவள் இவ்வாறு கூறினாள், நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன். மீட்கப்பட்டவர்களோடு அவருடைய பக்கத்தில் நான் நின்று நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன். என்னால் அவரை காண முடியவில்லை என்றால் நான் அவருடைய கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட தடுப்புகளை தடவி பார்த்து உணர்ந்து கொள்வேன். அவள் தன்னுடைய சத்ருவின் வாசலை ஜெயங்கொண்டாள். ஆம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நிலமாயிருக்குமே. அவர், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் உங்களுக்கு எந்த திறவுகோல் தேவைப்படுகிறதோ அதை கேளுங்கள். எந்த வாசலை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ அதை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் தரித்திருந்தால் உங்களுக்கு முன்பாக வருகிற எந்த சத்துருனுடைய வாசலையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றார். நீங்கள் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக எந்த விதமான ஒரு வாசல் நிற்கிறது, அது சுகவீனமாய் இருந்தால் நீங்கள் அதற்காக முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் நம்மால் இவ்வாறு கூறி இந்த கிருபையுள்ள பழைய பாடலை பாட முடியும். புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் என்னுடையதாய் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் மிகவும் தெய்வீகமானது. அவருடைய தெய்வீக அன்பில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் என்னுடையதாய் உள்ளது. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி சத்ருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுமே. இந்த காரியங்கள் சம்பவிக்க முடியாது என்று அவர்கள் கூறும் போது அவர்கள் அதை ஒரு பிசாசு அல்லது அல்லது மற்ற வேற ஏதோ ஒன்று என்று அழைக்க விரும்பும் போது தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொரு வாசலையும் ஜெயங்கொண்டு சத்ருவை மேற்கொள்கிறார். நாம் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, ஒரு கால் ஆபிரகாமின் சந்ததி, கர்த்தாவே, அவர்கள் அதை காண்பார்கள் என்பதை நான் அறிவேன். எப்படி வார்த்தையானது அந்த உண்மையான நிலத்தில் படாமல் விட முடியும்? அவர்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெப வரிசையில் வருகிற ஒவ்வொரு நபரும் குணமடைவார்களாக. கர்த்தாவே, இன்னும் இங்கு வேறு யாராவது இன்னமும் தங்களுடைய அறிக்கையை செய்யாமல், பகிரங்கமாக நிற்காமல், கிறிஸ்துவுக்காக நிற்காமல் இருந்தால், எல்லா குளிர்ந்த சம்பிரதாயமான கோட்பாடுகளையும் மறுக்க ஆயத்தமாக இருந்தால், மறித்த காரியங்களை அவர்களிடத்திலிருந்து நீரே தூரமாக எடுத்து போடும். அவர்கள் இப்பொழுதே இருந்து நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவார்களாக. அப்பொழுது நீர் அந்த நாளில் அவர்களுக்காக நிற்பீர். நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தியிருக்கையில் அவர்கள் ஜபத்திற்காக சற்று நேரம் நிற்க வேண்டும் என்று விரும்புவார்களே. ஆனால் நான் அவருக்காக இப்பொழுது நிற்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த நாளிலே அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அவர் எனக்காக நிற்பார் என்று கூறுவார்களாக. நீங்கள் நிற்பீர்களேயானால் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும்படியான தருணத்தை உங்களுக்கு அளிக்க நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எந்த சபையிலாவது சேர்ந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் இங்கிருந்து அவரை அறியாமல் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவிடத்துக்கு வரும்படிக்கு நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. மற்ற யாரேனும் நான் இப்பொழுது நிற்க விரும்புகிறேன் என்று கூறுகிறீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விரும்புகிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த பிற்பகல் என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஜனங்கள், புருஷரும் ஸ்திரீகளும் எழுப்பினு நான் இந்த பிற்பகலில் என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக் கொள்வேன் என்று கூறுவார்களாக. அந்த நாளிலே மருத்துவர் விபத்தின் அழிவு, அவருடைய ரத்தமானது சிந்திக்கொண்டிருக்கிறது, மரணம் அவர் மீது அல்லது அவள் மீது வந்துள்ளது என்று கூறுகிற போது, இல்லை என்றால் ஒரு நாள் காலையில் நீ உன்னுடைய தீர்மானத்தை நினைவு கூறுவாய். நீங்களோ இப்பொழுது அவருக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து வெட்கப்படுவீர்களேயானால், நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் உங்களை குறித்து வெட்கப்படுவேன். ஆனால் நீங்கள் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து அறிக்கை செய்தால், நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அவரை குறித்து அறிக்கை செய்வேன். என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே மாடியின் முகப்பில் எங்காவது வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? நாங்கள் காத்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுதே கூறுங்கள். அவர்களில் சிலர் கட்டிடத்தின் மையத்தில் அதிகம் பேர் இருக்கிறார்களா? சரி நண்பரே, நான் உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களை ஏற்றுக் கொள்கிறேன். வார்த்தையானது வளமான நிலத்தில் விடுமேயானால், கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீயைப் போல அவள் புரிந்து கொண்டாள். உலக தோற்று முதல் பரலோகத்தில் சுட்டி காட்டப்பட்டாள். அந்த வெளிச்சம் அதில் பட்டவுடனே அவள் அதை அடையாளம் கண்டு கொண்டாள். என் சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு தீர்மானமாய் உள்ளது. என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் எப்போதும் செய்ததிலேயே மகத்தான காரியத்தையே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது கிறிஸ்துவுக்காக நிற்பதேயாகும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த பிற்பகலில் வித்தானது சில நிலத்தின் மேல் விழுந்துள்ளது. நாங்கள் ஜீவனானது முளைத்தெழும்புகிறதை காண்கிறோம். புருஷரும் ஸ்திரீகளும் தங்களுடைய காலூன்றி எழுப்பி நிற்கிறார்கள். சர்வ வியாபியாயும் சகலமும் அறிந்தவராயும் சர்வ வல்லமையும் படைத்த எல்லாவற்றையும் காண்கிற தேவனுடைய கண் அவர்களை காண்கிறது. பிதாவே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நான் அவர்களை இப்பொழுது வெற்றி சின்னங்களாக உம்மிடத்தில் அளிக்கிறேன். இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிற அவர்களுடைய இந்த அனுபவமானது, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து, இது எதை பொருட்படுத்துகிறது என்பதை அறிந்து, கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலரோடு தங்களுடைய தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு அவர்கள் நிற்பார்களாக. அவர்கள் அந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கும் வரையில் அவர்கள் எப்போதும் உண்மையாய் நினைத்திருப்பார்களாக. அப்பொழுது அந்த அழகான சத்தம், ஆம், ஒரு நாள் பாட்டன் ரோக் என்ற இடத்தில் இல்லை, பென்காம் ஸ்பிரிங்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு இடத்தில் அவன் எனக்காக நின்றான். பிதாவே, இப்பொழுது நான் அவனுக்காக அல்லது அவளுக்காக நிற்பேன் என்று கூறும். கர்த்தாவே, இதை அருளும். அவர்கள் இயேசுவின் நாமத்தில் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன். தேவன் உங்களுடைய தீர்மானத்திற்காக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எப்போதுமே, அதாவது இப்பொழுது இந்த ஒரு காரியத்தை எனக்காக செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் எங்கே இந்த போதகர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டு ஒரு சிலரை பார்த்து அவர்களிடத்தில் பேசுங்கள். நீங்கள் இன்னமும் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களை விசுவாசிகளுக்கு மத்தியில், உண்மையான விசுவாசிகளுக்கு மத்தியில், பாவனை விசுவாசிகளுக்கு மத்தியில் அல்ல, உண்மையான விசுவாசிகளுக்கு மத்தியில் இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நாம் இந்த உருமாள்களுக்காக ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த உருமாள்கள் இப்பொழுது வெளியே செல்கின்றன. எனக்கவை எங்கே செல்கின்றன என்று தெரியாது. ஒருகால் ஒரு பார்வையற்ற வயோதிக தந்தை இங்கெங்கோ ஒரு சிறு சேற்று சகதியில் இந்த உருமாள் வருவதற்காக அமர்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சிறு குழந்தை இங்கே மருத்துவமனை படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு தாய் நின்று கொண்டு பரபரப்புடன் உருமாள் திரும்பி வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கலாம். பரலோக பிதாவே, நீர் அவைகளோட செல்லும் என்றே நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்துள்ளபடியால், உம்மிலுள்ள எங்களுடைய விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ளிருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டு எங்களிடத்திற்கு கொடுக்கப்பட்ட விசுவாசமானது இந்த உருமாள்களோடு சென்று அது வைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக. நாங்கள் அவைகளை இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமேன். இப்பொழுது நாம் ஜெப வரிசையை அடைப்பதற்கு முன்னர் ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். சர்வ வல்லமை படைத்த வல்லமையுள்ள தேவன், மகத்தான ஒருவர், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர், தயவு செய்து நண்பர்களே, நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க துவங்கப் போகிறேன். அநேகமாக நாங்கள் கீழே வரும்போது நான் உங்களுக்கு கூறும்படிக்கு எந்த காரியத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம். உங்களில் சிலர் அந்த நேரத்துக்கு முன்னரே போய்விடலாம். நீங்கள் என்னவா இருந்தாலும், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் நிற்காமல் இருந்தாலும் கூட, நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் ஒரு சபையின் ஒரு அங்கத்தினராய் இருந்தால் அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அது போதுமானதல்ல. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி சபையின் ஒரு அங்கத்தினராய் இருந்தான். புரிகிறதா? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கேட்டான். அவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவன் நடந்து சென்று விட்டான். அந்த வாலிபன் என்ன ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான்? அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட கடைசி நேரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கொஞ்சம் கழித்து அவன் செழித்தான். அவன் ஐஸ்வர்யவானானான். அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்தோடும் அளவிற்கு அவன் ஒரு நிலையினை அடைந்தான். ஆனால் அதன் பின்னர் நாம் அவனுடைய கடைசி அடையாளத்தை நரகத்தில் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுவதில் கண்டடைகிறோம். அது உங்களுக்கு சம்பவிக்க அனுமதிக்காதீர்கள். வேண்டாம், கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளுங்கள். வாலிப ஜனங்களாகிய நீங்கள், வாலிப பெண்களாகிய நீங்கள், வாழ்க்கையின் திருப்பத்திலே தயவு செய்து அதை செய்யுங்கள். உங்களுடைய சகோதரனான உங்களை நேசிக்கிற ஒருவனாகி எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களை நேசிக்கிறபடியால் நான் இங்கே இருக்கிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன், நான் உங்களையும் நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கவில்லை என்றால் என்னால் தேவனை நேசிக்க முடியாது. சரியாக கூறினால், நீங்கள் ஒரு புகழுரையை கூற வேண்டும் என்றிருந்தால் அதை அங்கே உள்ள என் மகனுக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு கூற வேண்டும் என்று நான் விரும்புவேன். நானோ அந்த புகழுரை இல்லாமலேயே போய்விடுவேன். எந்த பெற்றோரும் அதையே செய்வார்கள். எனவே தேவனும் அவனமாகவே செய்வார். புரிகிறதா? அவருடைய ஜனங்களை நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நீங்களோ நீர் அவர்களை எதற்காக திட்டுகிறீர் என்று கேட்கலாம். அசலான அன்பு திருத்துதலாய் உள்ளது. உங்களுடைய பிள்ளை வீதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள், நல்லது, சிறுவனே அங்கேயே அமர்ந்திரு, அவனதை செய்யக்கூடாது. ஆனால் நான் அவருடைய சிறு உணர்வுகளை புண்படுத்த விரும்பவில்லை என்று கூறினால் நீங்கள் அவனை நேசிக்கவில்லை. அவன் அங்கேயே கொல்லப்படுவான். நீங்கள் அவனை நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அவனை உள்ளே அழைத்து வந்து அவனுக்கு ஒரு அடி கொடுப்பீர்கள். நீங்கள் அவனை கீழ்ப்படிய செய்வீர்கள். அந்த விதமாகவே தேவன் செய்கிறார். அன்பு திருத்துகிறதாய் உள்ளது. அது அசலான அன்பாய் உள்ளது. ஒரு பிரசங்கியார் நின்று, ஸ்திரீகளாகிய உங்களை உங்களுடைய தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொள்ளவும் வர்ணம் பூசவும் அது போன்றவைகளை உபயோகிக்கும் அனுமதிக்கும் போது உங்களை திருத்துகிறதில்லை. அசலான அன்பே அங்கு இல்லை. அதை தவறு என்று அழைக்க மாட்டார்கள். நீங்கள் புருஷர்கள் 3 அல்லது 4 முறை விவாகம் செய்யவும் இன்னும் இந்த எல்லா மற்ற காரியங்களை செய்ய அனுமதித்து விட்டு அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட பார்க்கிறீர்கள். அங்கே அசலான அன்பே இருக்கவில்லை. நீங்கள் ஒரு சபையில் சேர்ந்து கொள்ள அனுமதித்து விட்டு உங்களை உதவியிலே தட்டி கொடுத்து உங்களை ஏதோ ஒரு கோட்பாட்டினால் திக்குமுக்காட செய்துவிட்டு பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான், அதாவது பரிசுத்த சபையை சேர்ந்து கொள்வதே ஆகும் என்றால் அங்கே அன்பே இல்லை. இல்லை என்றால் அந்த மனிதன் தாவே முழுவதும் இழக்கப்பட்டிருக்கிறான். அவன் புரிந்து கொள்ளவில்லை. அசலான அன்போ திருத்துகிறதாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை திரும்ப கொண்டு வருகிறது. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எப்படி என்ன கூறினார் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர் அவர்களை நேசித்தார். அவர்கள் அவருடைய ரத்தத்துக்காக கூப்பிட்டுக் கொண்டிருந்த போதும் கூட அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார். இப்பொழுது மகத்தான பரிசுத்த ஆவியானவர், நான் ஒரு நிமிடம் அப்படியே காத்திருக்க வேண்டும். நாம் தூங்குவதற்கு முன்னர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மீது வரும் வரையில் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி. இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவரும், நீங்கள் எங்கே இருந்தாலும், கட்டிடத்தில் எங்கே இருந்தாலும், அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும் என்று கூறுங்கள். இயேசு கூறினார். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் சரீர பிரகாரமாக அதை உணரவில்லை. ஆனால் அவர் திரும்பி சுற்றி பார்த்து அவள் யாராய் இருந்தாள் என்றும் அவள் என்ன செய்தாள் என்றும் அறிந்திருந்தார். இந்த பிற்பகலில் அவர் அதே மாறாத இயேசுவாயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அது உண்மை என்றும், இந்த வாக்குதத்தை பண்ணின தேவன் இன்னமும் ஒருமுறை அவர் அதை காண்பிக்கலாம் என்றும், நாம் சோதோமின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த கட்டடத்தில் அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது சோதோமில் இருந்தது போன்றே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழு அமைப்பு முறையும், உலக அமைப்பு முறையும், ஒவ்வொரு காரியமும், சபை அமைப்பு முறையும், அரசியல் ஒழுங்குமுறையும் மாசுபடிந்ததாகிவிட்டது. எந்த காரியமும் இல்லை. அரசியல் மிகவும் சீர்கேடடைந்து விட்டது. முறைகள் எங்கும் நம்முடைய சர்வாதிகாரிகள் அவையாவும் சீர்கேடாய் உள்ளது. சபையும் அதே விதமாக மாறியுள்ளது. குடும்பங்களும் அதே விதமாக மாறியுள்ளன. அது அப்படியே சீர்கேடாய் உள்ளது. சோதோமாயிற்று. அப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவரதை உங்களுக்கு முன்பாக வைத்துள்ளார். அப்பொழுது அவர் தம்மை மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்துவார் என்றும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வருமுன் சோதோமுக்கு முன்னர் அவர் செய்ததை போன்றே செய்வார் என்பதும் நினைவிருக்கட்டும். அவர் முதல் முறை செய்தது போல அதை அறிமுகம் செய்ய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்கு முன்னோடியாக ஒருவரை அனுப்புவதாக அவர் வாக்களித்தார். மேலும் அவர் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுகின்ற போதும் என்றார்.
I don't know you. But Miss Thompson, that female trouble and complications, you believe that God will make you well? Can you believe it? You will? Miss Thomas, you believe he'll make you well? Raise up your hands.
எனக்கு உங்களை தெரியாது குமாரி தாம்சன் அவர்களே, அது ஸ்திரீகளுக்கான கோளாறு மற்றும் சிக்கல்கள். தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமா? நீங்கள் விசுவாசிப்பீர்களா? குமாரி தாமஸ், அவர் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரியாக உங்களுக்கு பின்னால் ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வலியுடைய மூட்டுபிக்கத்தை உடையவளாயிருக்கிறாள். அவளுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு வயிற்று வலியோடு ஜெபித்துக் கொண்டும் கூட இருக்கிறாள். நீங்கள் அது இல்லாமற் போவதை உணரப்போகிறீர்கள். நீங்கள் கவனிக்கவில்லை. நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. நீங்கள் மிசிசிப்பியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரு மற்றும் திருமதி சிங்கர் அவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்துவார். உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமானால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களால் அதை பெற்றுக் கொள்ள முடியும். சரி, அது நீங்கள் தான் என்று ஜனங்கள் காணும்படியாக உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள்.
I don't know them people. I've never seen them in my life. You've got to believe for him. He's identifying himself. You believe that? With all your heart?
அந்த ஜனங்களை எனக்கு தெரியாது. நான் அவர்களை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நண்பரே, நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை அடையாளம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஏன் உங்களுடைய தலையை அசைத்து ஐயா அந்த விதமாக என்னை நோக்கி பார்த்தீர்கள்? ஆமையா, நீங்கள் அதை செய்திருக்கிறபடியால் நான் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் பேசப்போகிறேன். நீங்கள் ஒரு விதமான முதிர்ந்த வயதுடைய பெருந்தன்மை உள்ளவராய் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் அப்படிப்பட்ட உத்தமத்தோடு என்னை நோக்கி பார்த்தார். அவர் அதை விசுவாசித்தார்.
You're praying for somebody who had a stroke, but your main thing you're praying, you need, you're seeking the baptism of the Holy Ghost. That's right. That is right.
நீங்கள் பக்கவாதமுள்ள யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதற்கான முக்கிய காரியம் உங்களுக்கு தேவை என்னவென்றால், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. அது சரியே. நீங்கள் அதை விசுவாசித்தால் நலமாயிருக்குமே. பெண்மணியே, நீ வேலை தேடிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமின்றி நான் தேவனுடைய தீர்க்கதரிசியா அல்லது ஊழியக்காரனா என்பதை நீ அறிந்து கொள்வாய். உனக்கு இரண்டு அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளது. ஒரு விதமான பலவீனம் உன்னை விட்டு போய்விட்டது. எல்லா விதமான நிலைமைகளும் ஆவிக்குரிய கோளாறும் போய்விட்டது. அவை யாவும் தீர்த்து வைக்கப்பட்டாயிற்று என்பதை நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசமே உங்களை குணமாக்குகிறது. அங்கே உங்களுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்கள், அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். நீங்கள் அவரை தொட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாதல்லவா? ஆனால் அவர் கேட்கிறார். நீங்கள் எதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு பித்தப்பை கோளாறு உள்ளது. நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை சுகப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் திருமதி ஸ்மித் என்பவராயிருக்கிறீர்கள். அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பாருங்கள், அவர் தம்மை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? அது ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தினுடைய ஆபிரகாமின் சந்ததியாய் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியில் அடையாளங்கள் பின்தொடர்வதோடு தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். யார், எத்தனை பேர் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று ஜெப அட்டைகளை வைத்துள்ளீர்கள்? உங்களுடைய ஜெப அட்டையை வைத்துள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஓ, நாம் ஜெப வரிசையை தூங்குவது மேலானது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுகிறதில்லையா? இப்பொழுது அந்த ஆவி மட்டுமல்ல, அது குணப்படுத்துகிறது இல்லை. அது அவர் இங்கு இருக்கிறார் என்பதை மாத்திரமே அடையாளம் காட்டுகிறது. உங்களுடைய போதவர்களும் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோ அதை செய்கிறதில்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும் என்ற அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுதோ எனக்கு இங்கே என்னுடைய போதக நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். சரியா, கூட்டத்திலிருந்து கூப்பிடுங்கள். எத்தனை போதகர்கள் இங்கே உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? இங்குள்ள ஊழியக்காரர்களே விசுவாசிக்கிறீர்களா? ஓ, உங்களுக்கு நன்றி. நீங்கள் எழுப்பி நிற்பீர்களா என்று நான் வியப்படுகிறேன். இங்கே வாருங்கள், வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க இங்கு இறங்கி வந்து அப்படியே ஒரு நிமிடம் என்னோடு நில்லுங்கள். இங்கே இறங்கி வாருங்கள். இப்பொழுது சுகமளித்தல் சம்பவிக்கிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள்.
Won't you come form a double line right here? I'm coming down there just in a moment to pray for the sick. I want the believing pastors who wants to identify themselves as believers that you believe that you're coming here. You're living a holy, clean life. Remember, look at here what's coming out, representing the gospel of Christ.
நீங்கள் வருவதற்கு இங்கே
இரட்டை வரிசையை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க இன்னும் ஒரு நிமிடத்தில் அங்கு வரப்போகிறேன். விசுவாசிக்கிற போதகர்கள், விசுவாசிகளாக தங்களை அடையாளம் காட்ட விரும்புகிறவர்கள் எனக்கு தேவையாயுள்ளது. அதாவது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதாவது இங்கே உங்களுடைய வருகையானது, நீங்கள் பரிசுத்தமாக சுத்தமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், இங்கே என்ன பலன் வரப்போகிறது என்பதை பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுட்டிக்காட்டுகிறீர்களே. சகோதரன் பிளர், அங்குள்ள உங்களை இல்லை, சகோதரன் பேட் அவர்களை நான் அறிவேன். நீங்கள் விரும்பினால் நீங்களும் சகோதரன் பேட் அவர்களும் நீங்கள் அதை வழக்கமாக செய்கிற விதமாக அந்த இரட்டை வரிசையை நீங்கள் உருவாக்குவீர்களா? விசுவாசிக்க போகிற விசுவாசமுள்ள போதகர்களே, இப்பொழுது பாருங்கள், தேவன் தம்மை அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய வார்த்தையோடு அடையாளம் காட்டக்கூடுமானால், வேதத்தில் இயேசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கையில் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று இதை கூறினார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? போதகர்களே, நீங்கள் உங்களை இங்கே விசுவாசிகளாக அடையாளம் காட்டவே வந்துள்ளீர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு இல்லையா? இல்லை என்றால் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இயேசு என்ன கூறினார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, நான் உங்களோடு ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், இவர்கள் நம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்கள், நாம் இந்த மந்தையின் மீது மேய்ப்பர்களாக இருக்கிறோம், நான் இப்பொழுது உங்களோடு என்னுடைய வலையை விரிக்க என்னுடைய கரங்களை உங்களுடையதோடு இணைக்கவும் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜனங்கள் அருகில் வரும்போது நீங்கள் உங்களுடைய சிந்தையில் ஒரு சிறு சந்தேகத்தை கொண்ட எந்த காரியத்தையாவது உடையவர்களாக இருந்தால் அதை இப்பொழுதே வெளியேற்றி விடுங்கள். எனவே இந்த ஜனங்கள் அருகில் வரும்போது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் அருகில் வரும்போது நாம் அவர்கள் மேல் கரங்களை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் அவர்கள் வரிசையினூடாக கடந்து வரும்போது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக இங்கே இருக்கிறீர்கள்? அப்படியானால் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்பதற்கு உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நினைவிருக்கட்டும், அது உங்களுடைய தகப்பனாக, உங்களுடைய தாயாக, உங்களுடைய குமாரத்தியாக அல்லது குமாரனாக, சகோதரியாக அல்லது சகோதரனாக இருக்கலாம். அவர்கள் உங்களுடையவர்களா இருக்கவில்லை என்றால் அது இந்த வரிசையினூடாக வருகிற வேறு யாரோ ஒருவருடையா இருக்க போகிறார்கள். அது மற்றவர்களா இருந்தாலும் என்ன, அவர்கள் புற்றுநோயினால் அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான நோயினால் மரித்துக் கொண்டிருந்தால், அப்பொழுது நீங்கள் ஆழ்ந்த உத்தமத்தோடு இருக்க வேண்டிய மனுஷராய் இருக்க மாட்டீர்களா? நிச்சயமாகவே நாம் அவ்வாறு இருப்போம். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே இந்த வரிசையில் உள்ள இவர்கள், இந்த நடைப்பிரகாரத்தில் உள்ளவர்கள், அந்த பக்கத்துக்கு எதிராக ஜபாட்டையோடு நில்லுங்கள், அந்த பக்கத்துக்கு எதிரே நில்லுங்கள். அந்த பிரிவில் உள்ள எல்லோரும் இப்பொழுது வழியிலே இடது பக்க பிரிவை நிறுத்துங்கள். ஏனென்றால் நாம் எல்லோரும் நெருக்கமாகி நீங்கள் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் எப்படி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாதிருப்பீர்கள். சரி, இந்த பிரிவில் உள்ள யாவரும் இங்கே எழுப்பி நில்லுங்கள். இப்பொழுது வலப்பக்க பிரிவில் உள்ள யாவரும் அப்படியே இந்தபடியாய் வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் சுற்றி கொண்டு வர போகிறீர்கள். நீங்கள் எப்படி போகிறீர்கள்? அவர்கள் எப்படி வெளியே போகிறார்கள்? சகோதரன் பார்டர்ஸ் வரது பக்க வாசலின் வழியாய் வெளியே போய் சுற்றி கொண்டு வந்து மீண்டும் கட்டிடத்துக்குள் வருகிறார்கள். ஆகையால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பக்கத்தினர் அழைக்கப்படும் போது அவர்கள் எழுப்பி நிற்பார்கள். நாம் இப்பொழுது என்னவென்பதை பார்ப்போமாக. சரி, இந்த பிரிவில் உள்ள அவர்கள் இங்கே இந்த பக்கமாக திரும்புங்கள். உங்களுடைய ஜபாட்டைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கமாக அங்கு செல்லுங்கள். மாடியின் முகப்பில் உள்ள நீங்கள் அங்கே வரிசையின் கடைசியிலே அவர்களை சந்திக்க கீழே நடந்து வாருங்கள். இப்பொழுது இந்த இடதுகை பிரிவில் உள்ள இவர்கள் இடதுகை பக்கமாக அங்கே செல்லுங்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வரிசையை உண்டாக்கி அந்த வழியாய் திரும்பி செல்லுங்கள். திரும்பி வந்து அந்த வழியாய் திரும்பி செல்லுங்கள். புரிகிறதா? நீங்கள் சரியாக வரிசையில் சுற்றி கொண்டு வாருங்கள். அப்பொழுது நாம் ஒன்றாய் கலந்து விடவே மாட்டோம். அதன் பின்னர் மேலே மாடியின் முகப்பில் உள்ள நீங்கள் உங்களுடைய இடங்களை நடைப்பிரகாரங்களில் உள்ளவர்கள் வர இடமளித்து அவர்கள் வரிசையினூடாக வரும்போது உள்ளே வரவிடுங்கள்.
Now just start walking on back, each one. Walk right on back till you meet this line right around here. Just come right around up in here. Just start walking right around and come to this line right here.
இப்பொழுது அப்படியே பின்னால் நடந்து செல்ல துவங்குங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே சுற்றி வந்து இந்த வரிசையில் சந்திக்கும் வரையில் பின்னால் நடந்து செல்லுங்கள். அப்படியே சுற்றி வந்து இங்கே மேலே வாருங்கள். அப்படியே சுற்றி நடந்து வர துவங்கி இங்கே இந்த வரிசை அண்டைக்கு சரியாக வாருங்கள்.
What could happen right now? What could happen? This is going to be a time where something must take place.
Oh, இப்பொழுது என்ன சம்பவிக்கக்கூடும்? என்ன சம்பவிக்கக்கூடும்? இது எங்கோ ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்க போகிறது. சரி, இப்பொழுது அது சரி, அந்த வழியாய் சுற்றி திரும்பி போய் சரியாக வரிசையில் அந்த விதமாய் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த நடைப்பிரகாரத்தை சுற்றி செல்லுங்கள். இப்பொழுது அதுவே வழியாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் அவர்களுடைய காலூன்றி எழுந்திருங்கள். நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். இந்த சபையோர் என்னோடு ஜபிக்கப் போகிறார்கள். அதாவது நீங்கள் குணமடையப் போகிறீர்கள். இப்பொழுது விசுவாசமுடையவர்களாக இருங்கள். அங்கே மிகவும் பின்னால் உள்ளவர்கள் சுற்றி கொண்டு வந்து சுற்றி வந்து இங்கே பின்னால் உள்ள இந்த வரிசையோடு சேர்ந்து கொள்ளுங்கள். சுற்றி வந்து ஒரு பெரிய வரிசையை உண்டாக்குங்கள். அந்த வழியாய் சுற்றி வந்து ஒரு வரிசையை உண்டாக்குங்கள். அதுதான் ஒவ்வொருவரும் ஜபத்தில் இருங்கள். இப்பொழுது உண்மையாகவே விசுவாசத்தில் இருங்கள். இப்பொழுது கூட்டத்தை கவனிக்காதீர்கள். நினைவிருக்கட்டும், நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தினால் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் விசுவாசமுடையவர்களாக இருப்பதன் மூலம் அவர் நமக்கு மத்தியிலே என்ன செய்துள்ளார் என்பதை கனப்படுத்துவது நம்மை பொறுத்ததாய் உள்ளது. அது அருமையாய் உள்ளது. இப்பொழுது அது அப்படியே அருமையாயிருக்கும். வரிசை அப்படியே அற்புதமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் எல்லோருமே நின்று கொண்டிருக்கையில் இப்பொழுது கட்டடத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் உங்களுடைய தலையை தாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, அது சீக்கிரத்தில் சம்பவிக்க உள்ளது. தீர்மானமோ இப்பொழுது சரியாக செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. நீர் இங்கு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா? நாங்களும் நேசிக்கிறோமா? கர்த்தாவே, நாங்கள் எதை கேட்டுக்கொள்ள போகிறோமோ அதற்கான போதிய விசுவாசத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோமா? இந்த ஜனங்கள் வரிசையில் இருப்பதன் மூலம் தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அது வீணா இல்லாமல் இருப்பதாக. கர்த்தாவே, அவர்கள் இங்கே வரிசைகளூடாக கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் இயேசு வண்டை கடந்து சென்று கொண்டிருப்பதை போன்று அப்படியே கடந்து செல்வார்களாக. ஏனென்றால் அவர் இங்கு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்துள்ளோம். அவர்கள் தங்களுடைய சுகமனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்றதான வார வாரங்களிலும் கூட இந்த ஜனங்கள் தங்களுடைய போதாரண்டை சென்று ஸ்திரீகளுக்கான கோளாரணையுடைய ஸ்திரீகள், வயிற்று தொல்லை, சுரப்பு தொல்லையோடு உள்ள புருஷரும் எல்லா விதமான தொல்லைகளுமே குணமாக்கப்பட்டு உங்களுக்கு தெரியுமா, அந்த காரியம் அப்படியே என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று கூறுவார்கள் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் உடைய பிரசனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வரிசைகளூடாக வந்து நீர் மரித்துள்ளதற்கான இதை எடுத்துக் கொள்வார்களாக. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். நீர் அவர்களுக்காக ஜெயம் கொண்டிருக்கிறீர். அவர்கள் வந்து நீர் அவர்களுக்கு அளித்துள்ளதை பெற்றுக் கொள்வார்களாக. சாத்தானே, நீ ஒரு தோற்கடிக்கப்பட்ட நபராக இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளும் அளவிற்கு நீ இந்த வாரத்தில் அவ்வளவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே உன்னை தோற்கடித்து விட்டார். நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் இப்பொழுது எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். எங்களுடைய விசுவாசமோ அவரையே நோக்கி பார்க்கிறது. உன்னிடத்தில் இருந்தும் மற்றும் நீ செய்துள்ள எந்த காரியமானாலும் அதை எடுத்து போட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த ஜனங்களை விட்டு போ. எஜமானங்களை செய்யும்படி கட்டளையிட்டுள்ளபடியே நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த வரிசையினூடாக உங்களில் எத்தனை பேர் சென்று நீங்கள் குணமடையப் போகின்றீர்கள் என்று விசுவாசித்தீர்கள்? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நானும் என்னுடைய கரத்தை உங்களோடு சேர்த்து உயர்த்துகிறேன். நாங்கள் இங்கே ஒரு கூட்ட ஊழியர்களாக கடைசியிலே என்ன செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களில் அநேகர் சுகவீனமாக இருந்தனர். நான் அதை அறிந்திருந்தேன். ஆனால் அவர்கள் உள்ளே இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் தங்களுடைய சபையார் உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அதுவே அசலான மெய்ப்பொருளாகும். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கரங்களை சேர்த்துக் கொள்ளும்படி செய்கின்றார். நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஒன்றாக கட்டி படைத்து ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்தோம். இயேசு அவர்களையும் கூட குணப்படுத்துகிறார். அவர்களை பலமான மெய்ப்பொருளாக கர்த்தருடைய வார்த்தையில் பலமுள்ளவர்களாக ஆக்குவாராக. என் சகோதரர்களே, தேவன் அவர் உங்களுக்கு உங்களுடைய எல்லா இருதயத்தின் வாஞ்சைகளையும் அளிப்பாராக. நீங்கள் அவருக்கு எல்லா நாட்களிலும் சேவை செய்வீர்களாக. இந்த அருமையான ஜனக்கூட்டத்திற்கு ஊழியம் செய்ய உங்களுடைய ஜீவியங்களில் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்களாக. நம்மோடு இருந்து வருகிற எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இதற்கு முன்பு எப்போதும் இருந்து வந்துள்ளதை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஜனங்களே, நீங்கள் குணமாயிருந்த உங்களில் சிலர் நீங்கள் கொஞ்ச நேரமாக எந்த வித்தியாசத்தையுமே காணாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த வித்தியாசத்தையுமே காணாமல் இருக்கலாம். ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நோக்கி பாருங்கள். அது எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணுகிறது இல்லையே. நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது அதுவல்ல. நீங்கள் உங்களுடைய நோய் அறிகுறிகளை நோக்கி பார்க்காதீர்கள். அவர் என்ன கூறினார் என்பதையே நோக்கி பாருங்கள். நீங்களோ, நான் இன்னமும் வலியை உணர்கிறேன் என்று கூறினால் அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். பாருங்கள், அதை நோக்கி பார்க்காதீர்கள். அவர் என்ன கூறினார் என்பதையே நோக்கி பாருங்கள். அது அவன்னமாய் இருந்தது என்று தேவன் கூறினாரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் என்னுடைய முழு இதயத்தோடு அதை விசுவாசிக்கிறேன். நான் உங்களை மீண்டும் காணும் வரை தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஜெபங்கள் உங்களுக்காகவே இருக்கின்றன. இரவு எவ்வளவுதான் அந்தகாரமானாலும் மழை எவ்வளவு அதிகமாக பொழிந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நான் மீண்டும் சந்திக்கும் வரையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போதகராய் இருந்து கொண்டிருக்கிற சகோதரனே, பாருங்கள்,